بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, வாரந்தோறும் நடந்து வரக்கூடிய இந்த மார்க்க வகுப்பிலே இந்த வாரம் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களது வாழ்வில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் என்கின்ற தலைப்பில் பெரிதும் சொல்லப்படாத அல்லது ஞாபகப்படுத்தப்படாத செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இதுபோல நாம் அதாவது ஈசா பள்ளியிலே நடக்கக்கூடிய ஒரு தொடரில் அபூபக்கர் ரதியல்லாஹு அவருடைய வாழ்க்கையில் நடந்த அதாவது சில முக்கிய நிகழ்வுகள் என்கின்ற தலைப்பில் அதிகம் சொல்லப்படாத செய்திகளை நாங்கள் ஒரு வாரம் எடுத்தோம். அதுபோல உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் என்று இந்த அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் என்று இங்கே நாங்கள் ஒரு மூன்று அல்லது நான்கு தொடர்கள் என்ன செய்தோம். இந்த தலைப்பு எல்லாமே அவருடைய வரலாற்றை முழுமையாக பேசுகின்ற நோக்கம் அல்ல, மாற்றமாக அவனுடைய செய்திகளோடு சம்பந்தப்பட்ட சில முக்கிய செய்திகளை அந்த இடத்துல சொல்லிக் கொள்வது, அது கூடுதலாக அந்த வரலாறு பேசப்படுகிற நேரத்தில் பேசப்படாது. அது அதனால மட்டும் புகாரி முஸ்லீமில் இருந்து மாத்திரம், ஒரு சில விதிவிலக்கான இடங்களை தவிர புகாரி முஸ்லீமில் இருந்து மாத்திரம் எடுத்து சொல்வதுதான் அந்த தலைப்புடைய நோக்கம், அது வரலாறு இல்லை. அதே போலதான் நாங்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாகவே ஒரு மூன்று தொடர்கள் என்ன செய்தோம், நம்ம செய்திருந்தோம். அந்த மூன்று தொடர்களும் வரலாறு, ஆனால் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. கசசன் ஃபி ஹயாத்தி உஸ்மான் இபின் அஃபான், உஸ்மான் ரதியல்லாஹு வாழ்க்கையில் சில முக்கிய நிகழ்வுகள் அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும், அதாவது அவருடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய ஒரு சில செய்திகளை புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய அந்த ஓர்டர் அமைப்பில் என்ன செய்யறது, சொல்லி முடிப்பது தான் அதனுடைய நோக்கம். இன்ஷா அல்லாஹ் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் பல செய்திகள், அதாவது எப்படி உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹுவின் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பல செய்திகள் இருக்கிறதோ, அதே போல உஸ்மான் ரதியல்லாஹுவின் வாழ்க்கையை பற்றியும் பல செய்திகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். என்றாலும் அதாவது சுருக்கம் கருதி ஒரு முக்கியமான மிக முக்கியமான செய்திகளை மாத்திரம் நான் ஒரு தொடரில் அமைத்து தொகுத்து வந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதை ஒன்றன் பின் ஒன்றாக ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். சஹீஹுல் புகாரியில் 3655 இலக்கத்தில் நாஃபி அறிவிக்கிறார் இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் வழியாக, குன்னா நுஹையிர் பைன நாஸ் ஃபி ஜமனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நாம் மக்களுக்கு மத்தியில் சிறந்தவர் யார் என்று அடிக்கடி தஹையீர் பண்ணுவோம், நுஹையிர் தஹையீர் பண்ணுவோம். ஃப நுஹையிர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நாம் அப்படி செய்வோம். ஃப நுஹையிர் அபா பக்ரின், முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அடுத்ததாக மிகவும் சிறந்த மனிதராக நாங்கள் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களை சொல்வோம். அறிவிக்கிறவர் இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள், சும்மா உமர் இப்னு கத்தாப், பின்னர் உமர் இப்னு கத்தாப் உமர் ரதியல்லாஹு அவர்களை சொல்வோம். சும்மா உஸ்மான இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹும், பின்னர் நாங்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்களை சொல்வோம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலே நாம் இப்படி சொல்வோம் அப்படி என்ற செய்தி என்ன செய்கிறார்கள், இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியுடைய பிரயோஜனம் என்னன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் அப்படி சொல்வோம் என்பதில் ஒரு பிரயோஜனம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை இக்ரார் பண்றாங்கன்ற அர்த்தம், அனுமதிக்கிறாங்கன்ற அர்த்தம், அதை ரசூலாங்க மறுக்கவில்லைன்ற அர்த்தம். ஏண்டா அவ்வளவு பிரபல்யமாக இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பத்தி எதுவும் சொல்லலேண்டா அந்த தஹீர் அனுமதி என்ற அர்த்தம் பின்னால ஏற்படுத்தப்பட்டது அல்ல. ஏனென்று சொன்னால் அதாவது அது பொதுவாக இன்றைய நடைமுறையில் என்னன்னா, சஹாபாக்கள் வந்து அதை அப்படி சும்மா அவர்களுடைய இஷ்டத்துக்கு அதை செய்து கொண்டிருந்தார்களே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு சம்பந்தம் இல்லை என்ற மாதிரியெல்லாம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இதுல என்னடா, ஃபி ஜமனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நுஹையிர், முதலாவது அபூபக்கர், இரண்டாவது உமர், பின்னர் உஸ்மான் என்று நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தோம். அப்படி என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு காலத்திலேயே இஸ்லாத்துக்கு மிகவும் சேவை செய்த மனிதர்கள் இவங்க மூணு பேரும் ஓடராக என்ன செய்யறாங்க வருகிறார்கள் என்பதை இந்த செய்தி என்ன செய்கிறது சொல்கிறது. இரண்டாவதாக இது நம்ம பிரபல்யமாக அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான், என்றாலும் அது உஸ்மான் ரதியல்லாஹு வரலாற்றில் அது மறுபடியும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். சஹீஹுல் புகாரியில் 3140 இலக்கம் ஜுபைர் இப்னு முத்தாயிம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஜுபைர் இப்னு முத்தாயிம் ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال مشيت انا وعثمان بن عفان الى رسول الله صلى الله عليه وسلم
நானும் உஸ்மான் இப்னு அஃபானும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நடந்து சென்றோம் மஷைத். ஃபகுல்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் சொன்னோம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அஅதைத பனில் முத்தலிப் வ தரக்தனா, முத்தலிபுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கனிமத்தில் பங்கு வைத்து கொடுத்திருக்கிறீர்கள், எங்களை விட்டு விட்டீர்கள், எங்களை விட்டு விட்டீர்கள் என்று சொன்னோம். யார் யார் சொல்றாரு? ஜுபைர் இப்னு முத்தைம், உஸ்மான் இப்னு அஃபான், இந்த இரண்டு பேரும் என்ன செய்றாங்க, சொல்றாங்க, வனஹ்னு வஹும் பிமன், வனஹ்னு வஹும் மின்க பிமன்சிலத்தின் வாஹிதா, வனஹ்னு வஹும் மின்க பிமன்சிலத்தின் வாஹிதா, நாங்களும் அவர்களும் உங்களோட விஷயத்தில் ஒரே தரத்தில் உள்ளவர்கள், உங்களோடு ஒப்பிட்டால் நம்ம ஒரே தரத்தில் உள்ளவர்கள். அப்படி இருக்க பனூ முத்தலிபுக்கு கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு ஏன் தரவில்லை அப்படின்றாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், இன்னமா பனுல் முத்தலிப் வ பனு ஹாஷிம் ஷைஉன் வாஹித், பனு முத்தலிபும் பனு ஹாஷிமும், ஹாஷிமுடைய பிள்ளைகளும் முத்தலிபுடைய பிள்ளைகளும் ஒரே சமமானவர்கள், ஒரு விதத்தினரே அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது நீங்க பனு ஹாஷிம் பனுல் முத்தலிப் என்று பிரித்து பார்க்க வேண்டாம், பனு ஹாஷிமுக்கு கொடுக்கிறதும் பனு முத்தலிபுக்கு கொடுக்கிறதும் ஒன்றுதான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு வருது. அதற்கு கீழே ஒரு, அதாவது சஹிஹுல் புகாரியில் அதுக்கு கீழே ஒரு தஃப்சீர், ஒரு விளக்கம் வருகிறது. எப்படி என்று சொன்னால், அதாவது இந்த ஹாஷிம் அதே போல அப்து ஷம்ஸ் வல் முத்தலிப் இஹ்வத்துன் லி உம்மின், எப்படி அப்து ஷம்ஸ் அதே போல ஹாஷிம் முத்தலிப் இந்த மூன்று பிள்ளைகளும், அப்து ஷம்ஸ் ஹாஷிம் முத்தலிப், இந்த முத்தலிப் அப்துல் முத்தலிப் அல்ல, முத்தலிப் சரியா, முத்தலிப் ஹாஷிம் அதே போல அப்து ஷம்ஸ் இந்த மூன்று பேரும் ஒரு தாயின் பிள்ளைகள், அதாவது இஹ்வத்துன் லி உம்மிஹிம், ஒரே தாயின் பிள்ளைகள். அப்ப ஒரே தாயின் பிள்ளைகள் என்று சொன்னா அர்த்தம் என்னன்னு சொன்னால், அவர்கள் இருவரும் தாய் தந்தை, அதாவது கணவன் மனைவி என்ற ஒருவர் மூன்று திருமணம் முடிச்சிருப்பார், மூன்று திருமணம் முடித்திருப்பார், அதுல வந்து இஹ்வத்துன் லி உம்மின் என்று சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு மனைவியுடைய பிள்ளை அவருக்கு, அதாவது ஒரு மூன்று பிள்ளை இருக்கிறேன் வைங்க, இன்னொரு மனைவிக்கு ரெண்டு பிள்ளைக்குன்னு வைங்க, இந்த இரண்டு பிள்ளையும் இஹ்வத்துன் லி உம்மி, ஒரே தாய் வழி பிள்ளைகள், அதாவது ஒரே தாய் வழி சகோதரர்கள், இந்த மூன்று பேரும் ஒரே தாய் வழி சகோதரர்கள், இவங்க இரண்டு பேருக்கும் உள்ள உறவு ஒரே தந்தை வழி சகோதரர்கள் என்றதுதான். அப்ப இங்க என்ன என்று சொன்னால், ஹாஷிமிட முத்தலிபிட அப்து ஷம்ஸ் இவர்களுடைய தாயார், அதாவது மற்றவர்களுடைய விட, அதாவது அதாவது நௌஃபலுடைய நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்க, முத்தலிபுக்கு நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்க, நௌஃபல், இப்ப நான் ஏற்கனவே சொன்ன ஹாஷிம் அப்து ஷம்ஸ் முத்தலிப் இந்த நாலு பிள்ளைகள் இருக்கிறாங்க, நௌஃபல் ஒரு தாயிட பிள்ளை, மற்ற மூன்று பேரும் இன்னொரு தாயுடைய பிள்ளைகள். அப்படி என்ன அர்த்தம் என்ன, அப்து மனாஃபுக்கு இந்த இந்த இடத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மனைவியர், அப்து மனாஃபுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு மனைவியர்கள், அதுல மூன்று பிள்ளைகள் ஒரு தாய் வழி பிள்ளைகள், நௌஃபல் என்ற பிள்ளை மட்டும் இன்னொரு தாய் வழி பிள்ளை என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய தந்தை, அப்துல் முத்தலிபுடைய தந்தை ஹாஷிம், ஹாஷிமுடைய தந்தை அப்து மனாஃப், அப்து மனாஃபுக்கு தான் இந்த இடத்துல எனது பிள்ளைகளை பத்தி, அப்து மனாஃபுக்கு எப்படி ஹாஷிம் பிள்ளையோ அது மாதிரி இந்த மூன்று பிள்ளைகள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க, யாரு ஹாஷிமோட சேர்த்து அப்து ஷம்ஸ் அதே போல முத்தலிப், இந்த மூன்று பேரும் ஒரு தாய் வழி பிள்ளைகள், இன்னொரு பிள்ளை இருக்கிறாங்க நௌஃபல், அது இன்னொரு தாய் வழி பிள்ளை, அப்ப நான்கு பேர், இந்த நான்கு பேர்ல ஹாஷிம் வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, அப்து ஷம்ஸ் வழியாக உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு, அபு சுஃபியான், அப்து ஷம்ஸ் வழியாக, நௌஃபல் வழியாக ஜுபைர் இப்னு முத்தைம், இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய ஜுபைர் இப்னு முத்தைம் வராரு, அதே போல பனுல் முத்தலிப் வழியாக என்ன, அதாவது இன்னும் இன்னும் சில பரம்பரையின்னு வரா, நபித்தோழர்கள் அவங்க பிரபல்யமாக இல்லை. அப்ப இவ்வளவுதான், இந்த நாலு பேர் என்னது, இந்த நாலு பேரும் அப்து மனாஃபுடைய பிள்ளைகள், இந்த நாலு பேரும் அப்து மனாஃபுடைய பிள்ளைகள். அப்ப நம்ம இதுல மிக பிரதானமாக ஞாபகம் வைத்துக்கொள்ளணும் எப்படி என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் என்கிற அளவில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டனர் அப்துல் முத்தலிப், அவருடைய தந்தை ஹாஷிம், ஹாஷிம் வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க வந்து அப்து மனாஃப் முதலாவதா ஹாஷிம் முதலாவதான்னு ஞாபகம் வச்சுக்கல ஒரு சிறந்த வழி என்ன தெரியுமா, நம்மளுக்கு பாட்டனார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தாங்கன்னா ரெண்டு பேர் தான் வரும், அப்துல் முத்தலிபும் ஹாஷிமும் டக்குன்னு வந்துடும். அப்படி வந்தாலே உங்களுக்கு ஆர்டர் போட்டுக்கலாம், அப்துல் முத்தலிப் பாட்டனார் என்று தெரியும், அடுத்தது எங்களுக்கு ஞாபகம் உள்ளது ஹாசிம் தானே, ஹாசிம் தான் அடுத்தவர். அப்படி வச்சுக்கினா போதுமானது. எப்படி அப்துல் முத்தலிபும் ஹாசிமும் தான் ரசூலுல்லாஹ் பாட்டனார்ல எங்களுக்கு மிகவும் ஞாபகம் உள்ள பெயர். அதில் எடுத்த உடனே அப்துல் முத்தலிப் பாட்டனார்ன்றது ஞாபகம் இருக்கும். அடுத்தது எங்களுக்கு ஞாபகம் உள்ள உண்டு ஹாசிம் தான். அவர் எத்தனை பாட்டனார்னு யோசிக்க வேணாம், ஞாபகம் உள்ளவர் தான் அடுத்தவர். அப்படின்னு யோசிக்கன்னு சொன்னால் அப்துல் முத்தலிப், அடுத்த ஹாசிம் தான். அதுக்கு பின்னால் உங்களுக்கு அப்து மனாஃப் ஞாபகம் வரும். இப்போ அப்து மனாஃபுடைய பிள்ளை தானே ஹாசிம். அது மாதிரி இன்னும் மூன்று பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாசிமில் வந்தவர். இப்போ ஹாசிமுடைய பிள்ளைகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்கண்டா, முத்தலிபுடைய பிள்ளைக்கு ரசூலாக கொடுக்குறாங்க. அதனால அப்து ஷம்ஸ் உடைய பரம்பரையில வந்தவர் யாரு? உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். நௌஃபலுடைய பரம்பரையில வந்தவர் யாரு? ஜுபைர் இப்னு முத்தைம் இப்னு அதி இப்னு நௌஃபல். அதான் பேர் ஜுபைர் இப்னு முத்தைம் இப்னு அதி இப்னு நௌஃபல். ஜுபைர் வாரார், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போறாங்க. நான் அவர் நௌஃபலுக்காக வராரு, இவர் அப்து ஷம்ஸுக்காக வரார். இரண்டு பேரும் போய் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அதுக்கு ரசூலாங்க என்ன சொன்னாங்கடா, சுருக்கமா ரசூலாங்கடைய விளக்கத்துடைய அடுத்த சைடு என்னடா, இது பரம்பரை பிரச்சனை அல்ல, இது குலப்பிரச்சனை அல்ல, குலத்துக்காக கொடுக்கப்பட்டது அல்ல, குளம் கோத்திரத்துக்காக கொடுக்கப்படுறதாங்கன்னா நாலு பிள்ளைகளுக்கு நான் செஞ்சிருப்பேன், கொடுத்திருப்பேன். இது எதுக்கு தெரியுமா? அதாவது பனுல் முத்தலிப் பனு ஹாசிமோடு மார்க்கத்தில் எவ்வளவு துணையாக இருந்தார்கள், மார்க்கத்தில் எவ்வளவு ஹெல்ப்பாக இருந்தாங்கன்னா, ஹாசிம் பரம்பரையில் எப்படி ஹெல்ப் இருந்ததோ அதே அளவுக்கு ஹெல்ப் என்ன செஞ்சது பனுல் முத்தலிபில் இருந்தது. ஆனால் அப்து ஷம்ஸுடைய பரம்பரை அப்படி இல்லை. உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம், ஆனால் மற்றவங்களாம் என்ன செஞ்சாங்க, மிகப்பெரிய எதிரிகளாகத்தான் செஞ்சாங்க இருந்தார்கள். அபு சுஃபியானெல்லாம் கடைசிக்கு தான் செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாங்களும் அவர்களும் ஒரே தரத்தில் உள்ளவர்கள். சரி, நௌஃபலுடைய பரம்பரையினர் அவர்களும் கடும் விரோதிகளாகத்தான் இருந்தார்கள். சட்டப்படி ரசூலுல்லாஹி மிகவும் துணையாக இருந்திருக்க வேண்டியவர்கள், ஆனால் அவர்களும் மிகப்பெரிய விரோதிகளாக இருந்தார்கள். ஒரே ஒருவரை தவிர, யார் அவரு? அந்த அதாவது நௌஃபலுடைய பரம்பரையில் வந்தவர்கள். ஒரே ஒருவரை தவிர மற்றவங்க எல்லாரும் கடும் விரோதமாக இருந்தார்கள். யார் அந்த ஒரே ஒருவர் என்று சொன்னால், இப்போ ஜுபைர் இப்னு முத்தைம் என்று சொல்றேனே, அவருடைய தந்தை முத்தைம் இப்னு அதி. முத்தைம் இப்னு அதி என்பவர் மட்டும்தான் கொஞ்சம் ஆதரவாக இருந்தார். அவர் எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அதாவது அவங்கள வந்து ஒதுக்கி வச்சாங்களே அந்த நேரத்தில், கௌபத்துல்லால இருந்து அந்த 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 சட்ட இதை வந்து கிழித்து வீசியவர் யாரு? அவர் தான், முத்தையும் அதி தான். ஏதாவது தண்ட குடும்பத்தினர்கள் ஒரு பிரச்சாரத்துக்காக இப்படி அநியாயத்தில் இருக்கிறாங்களேன்னு அதாவது வீசினார். எப்படி வந்து அபூ தாலிப் வந்து பாதுகாப்பாக இருந்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே அளவுக்கு பாதுகாப்பாக என்ன செஞ்சாரு இந்த முத்தையும் அதி இருந்தார். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்ரியுத்த நேரத்தில் அவர்களை வந்து எனது அந்த கைதிகள் இருக்கிறாங்களே பத்ர் யுத்தத்தில் காஃபிர்களில் கைது செய்யப்பட்டவர்கள், அவர்கள் விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ்கான முத்தைம் இப்னு அதி ஹையன், முத்தைம் இப்னு அதி உயிரோடு இருந்து, வதக்கல்லம ஃபீஹா உலா இன்னத்னா, இந்த நாற்றம் பிடித்தவர்கள் அதாவது இந்த அசுத்தம் பிடித்தவர்களை பற்றி அவர் பரிந்துரை பேசினால், நான் அவர்களுக்காக அவரை விடுதலை செய்திருப்பேன். லகபில்து ஷஃபாஅத்தஹு, அவருடைய ஷஃபாஅத்தை நான் ஏற்றிருப்பேன் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தைம் இப்னு அதிக்கு பாராட்டாக என்ன செய்தார்கள் சொன்னார்கள். ஆனால் காஃபிராகத்தான் மரணிச்சார். அப்பயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பு என்ன செஞ்சாங்க சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்க, மார்க்கத்துக்கு என் குடும்பத்தில் எப்படி ஹெல்ப்பாக இருந்தாங்க, எப்படி ஹெல்ப்பாக இருக்கல. இதை வைத்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தலிபுடைய குடும்பத்தினர்களுக்கும் ஹாசிமுடைய குடும்பத்தினர்களும் கொடுக்குறாங்க. மற்ற ரெண்டு பேரும் விட்டுட்டாங்க, அப்து ஷம்ஸ் நௌஃபல் இதெல்லாம் விட்டுட்டாங்க. ஆனால் இவங்க அந்த பிரிப்பு இவங்களுக்கு அப்போ விளங்கி இருக்கல. அதனால வந்து கேட்டாங்க ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இன்னமா பனு ஹாசிம் வா பனுல் முத்தலிப் ஷை உன் வாஹித், அவர்கள் இருவரும் விமன்சிலத்தின் வாஹிதா, ஒரே தரத்தில் உள்ளவர்கள், பிரித்து பார்க்க வேண்டாம். அது எதனால கிடைச்சது? இஸ்லாத்தால், இஸ்லாத்தால கிடைத்த பகுப்பு. இது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்பதனாலும், மிக பிரபலியமாக இது பேசப்படாததுனால இதை என்ன செய்தேன் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொண்டேன். அடுத்ததாக உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அது அவர்களுக்கு பல ஆண் மக்கள் இருந்தாலும் சிலர் அறிவிப்புல பிரபல்யமானவர்கள். ஹதீஸ் கலையில அதாவது ஹதீஸுடைய அறிவிப்புகளில் அவர்கள் பிரபல்யமாக இருப்பார்கள். நம்மளுக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மகன் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மகன்மார்கள் பிரபல்யமான ஒரு மகனுடைய பேர் என்ன? அப்துர் ரஹ்மான். இன்னொருவர் முஹம்மது இப்னு அபிபக்கர். அப்படி நம்ம ரெண்டு பேர் என்ன செய்து நம்மளுக்கு தெரிய வருகிறது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு மகன் நம்மளுக்கு தெரியும். நான் அந்த கோணத்தில் பாருங்க, அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அப்படி நம்ம சொல்றோம், அது நம்மளுக்கு தெரிகிறது. ஆனா உஸ்மான் ரதியல்லாஹு தெரியாது, அலி ரதியல்லாஹு தெரிகிறது, ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அதே போல பேர பிள்ளைகள்லாம் நம்மளுக்கு என்ன செய்யுது தெரிகிறது. ஆனால் நம்மளுக்கு எது தெரியவில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய அந்த கலீபாவுடைய இரண்டு பிள்ளைகள் நம்மளுக்கு தெரியாது. அதனால அந்த இடமும் நமக்கு என்ன செய்யணும், ஹைலைட் பண்ணப்பட வேண்டும் என்பதனால ஒரு இரண்டு செய்திகளை இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். ஒன்று அபான், அபான் என்றவர் அபான் இப்னு உஸ்மான், அதாவது உஸ்மான் ரதியல்லாஹுடைய மகன்மார்களில் மிக பிரபல்யமானவர்கள் அபான். இன்னும் சொல்ல போனால் ஒரு மார்க்க விளக்கம் உள்ளவராக இருந்தார். உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் வழியாக நிறைய ஹதீஸ்களை தெரிந்த ஒருவராக என்ன செய்தார்கள் இருந்தார்கள். அதனால அபான் இப்னு உஸ்மான். இன்னொருவர் அம்ர், அம்ர் என்பவர் அதாவது மிகவும் பிரபல்யமான ஒருவர், ஹதீஸ்ல வந்து அவருடைய செய்திகள்லாம் வரும். இந்த இருவருடைய இரண்டு செய்திகளை நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அந்த இரண்டு செய்திகளும் அதாவது ஒரு சம்பவத்தோடு வருவதனால நமக்கு ஞாபகம் நிக்கலாம், ஒரு சம்பவத்தோடு வருவதனால நமக்கு ஞாபகம் நிக்கலாம். என்ன அந்த செய்திகள் அப்படி என்று சொன்னால், 2191 இலக்கம், 2191 இலக்கம், அதாவது அப்துல்லா இப்னு அபி முலைக்கா அப்படின்ற ஒரு அறிவிக்கிறார். அப்துல்லா இப்னு அபி முலைக்கா அப்படி என்று சொல்றவர் அறிவிக்கிறார். قال توفيت ابنه لعثمان ابن عفان. توفيت ابنه ஒரு மகள் மரணிச்சிட்டான். யாருக்குரிய மகள்? லுஸ்மான் இப்னு அஃபான், உஸ்மான் இப்னு அஃபானுடைய ஒரு மகள் மரணித்து விட்டார்கள். இது எப்ப மரணிக்கிறாங்கன்னா, உஸ்மான் ரதியல்லாஹு அவருடைய மரணத்துக்கு பின்னால, உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்ட பின்னால பிற்காலத்தில் ஒரு மகள் மரணிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் கால ஃபஜினா லினஷஹதஹா, அப்துல்லாஹ் இப்னு அபி முலைக்கா சொல்றாரு அந்த ஜனாசாவுக்கு நாங்க போனோம், லினஷஹதஹா அதாவது ஷுஹூதுல் ஜனாசா, ஜனாசாவுக்கு ஆஜரானோம். ஃபஹதரஹா இப்னு உமர் வப்னு அப்பாஸ், அந்த ஜனாசாவுக்கு இப்னு உமரும் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹும் இரண்டு பேரும் வந்திருந்தாங்க. நம்ம காலத்தில் பார்க்கலாது, ஏன் பார்க்கலாண்டா, இந்த இருவரும் நபித்தோழர்களில் கருத்து முரண்பாடால் அதிகமானவர்கள், கருத்து முரண்பாடால் அதிகமானவர்கள், மார்க்க அறிவாலும் அதிகமானவர்கள். இன்னும் சொல்லப்போனால் ஃபுகஹா நல்ல மார்க்க விற்பனர்களாக இருந்தார்கள். இருவருடைய ஃபத்வாக்களும் பெரும்பாலும் அதாவது அடிப்படையான விஷயங்களில், மற்ற விஷயங்களில் முரண்பாடு அவர்களுக்கு இல்லை. ஆனால் முரண்பாடுகள் என்று முரண்பட அனுமதிக்கப்பட்ட மசாயல்கள் இருக்குது, அதில் இருவரும் அதிகமானவர்கள். இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய போக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தத் இருக்கும், ஒரு கடும் போக்கு என்ன செய்யும், அவருடைய தீர்ப்புக்கள் இருக்கும். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹுடைய பக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நெகிழ்வு தன்மையான ஒரு போக்கு என்ன செய்யும், அவருடைய தீர்ப்புக்கள் இருக்கும். இதை இமாம் இப்னுல் கையும் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஜாதுல் மாதில் தொகுத்து சொல்லுவார், அவருடைய ஜாதுல் மாதனுள்ள தொகுத்து சொல்லுவார். இப்போ இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சித்தத்தான போக்கு கடைபிடிச்சார்ன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு சொன்னால், அவர் வந்து எப்பையும் தஹஃபுல், தஹஃபுல் என்னன்னா என்றளவுக்கு பேணுதலாக இருக்கணும் அப்படின்றதுனால மிக ஒரு வட்டத்தை விரிஞ்சு எடுத்துக்கிட்டார். இப்போ முகத்தை கழுவுங்கள்னு வருது, அவருக்கு ஒரு விளக்கம் அவருக்கு உண்டாகுது என்னன்னு சொன்னால், முகத்தை கழுவுங்கள் அப்படின்ற குர்ஆன் சொல்லுது, நம்ம வாயை கொப்பளிக்கிறோம், நாசிக்கு நீர் செலுத்துகிறோம், குர்ஆன்ல அது வரலை, ரசூலுல்லாஹ் அதை செய்கிறாங்க அப்படின்னா முகத்தை கழுவுங்கள் அது அடங்கும், முகத்தை கழுவுதல் அது அடங்கும். எனவே இப்படியெல்லாம் அதுக்குள்ள அடங்குமாக இருந்தால் கண்ணுக்குள்ள நீர் செலுத்துவதும் அதில் அடங்கணும், கண்ணு இதை இந்த பகுதி நம்ம கழுவப்படணும் அப்படின்ற ஒரு கண்ணுக்குள்ள என்ன செய்வார், மூன்று முறை கழுகிற இடத்துல கண்ணுக்குள்ள என்ன செய்வார், தண்ணி தெளிவிப்பார். இறுதியில் அவர் கண் பார்வையற்றவராக மாறினார், இறுதியில் கண் பார்வையற்றவராக இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் மாறினார் என்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதில் இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் கடைபிடித்த ஒரு முறையில் என்னது ஒன்று. அப்போ அதனால இப்னு உமர் ரதியல்லாஹு இவங்க ரெண்டு பேரும் கருத்து முரண்பாட்டால் அதிகமாக இருந்தார்கள். ஆனால் ஜனாசாக்கு யார் வராங்க, ஃபஹதரஹா இப்னு அப்பாஸ் அதே போல வப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹுமா, இதுதான் அவங்களுடைய கருத்து முரண்பாடு. நம்ம கருத்து முரண்படுறதே சண்டை பிடிக்க தானே, எங்களுடைய அது இங்கே உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு மக்களிடத்துலன்னா மாற்று கருத்து சொல்றதே அவன் சொன்னா எடுத்துக்க வேண்டியதான், அவன் அப்படி சொன்னா அதுக்கு மாத்தமானதா எனது கருத்து, அது எதா இருக்கலாம், அவன் எந்த கருத்து சொன்னாலும் அதுக்கு மாத்தமானது, இப்படியான போக்கு நிறைய இருக்கிறது. நம்ம என்ன செய்யறோம், நம்ம சமுதாயத்திலே பார்க்கிறோம், எல்லோரும் அப்படி இல்லாது விட்டாலும் இந்த போக்கு கொஞ்சம் அதிகரித்து வருவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள்ட்ட அப்படி இருக்கல, முரண்பாடு எல்லாம் தலீல், அதாவது ஒரு ஆதாரத்தின் காரணமாக முரண்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல ஹதரஹா இப்னு உமர் வப்னு அப்பாஸ் இருவரும் அந்த ஜனாசாவுக்கு வருகிறார்கள். கால அப்துல்லா இப்னு அபி முலைக்கா சொல்றாரு, காலவா இன்னில ஜாலிசுன் பைனஹுமா, நான் இருந்து கொண்டிருந்தேன் அவன் ரெண்டு பேருக்கு இடையில, இவர் வலதுல இவர் இடதுல, நான் நடுவில் இருக்கிறேன். எவ்வளோ ஒரு பாக்கியம், எவ்வளோ அறிவு கிடைக்கும், இங்கெல்லாம் திரும்பினாலும் அறிவு, இங்கெல்லாம் திரும்பினாலும் அறிவு தான். அப்துல்லா இப்னு அபி முளைக்கா சொல்றாரு, قال جلست الى احدهما ثم جاء الاخر قال واني جالس بينهما قال அவர் சொல்றாரு நான் மத்தியில இருக்கிறேன். எப்படி மத்தியில இருந்தேன் தெரியுமா? ஜலஸ்து இலா அஹதிஹிமா, ஒருவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன். சும்மா ஜா அல் ஆஹர் ஃபஜலஸ இலா ஜம்பி, அடுத்தவர் வந்தார், அவர் எனக்கு பக்கத்துல உட்கார்ந்தார். இப்படிதான் என்ன செய்தோம், அதாவது நான் நடுக்காயினா இப்படித்தான் அப்படி என்றார். இதை கூட அவங்க விரிச்சு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சொன்ன பின்னால ஃபகால அப்துல்லாஹ் இப்னு அம்ர் லி அம்ர் இப்னு உஸ்மான், அப்துல்லா இப்னு உமர். இப்ப அந்த நேரத்துல அப்துல்லா இப்னு உமர் என்ன செய்யறாரு சொன்னால், அம்ர் இப்னு உஸ்மானை பார்த்து சொல்றாரு, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு மகன் அம்ர், அம்ர் இப்னு உஸ்மானை பார்த்து சொல்றார், வஹுவ முவாஜிஹு, அவர் இப்படி உட்கார்ந்திருக்கிறார், நேர பாக்குற மாதிரி என்ன செய்யறாரு உட்கார்ந்திருக்கிறார். அவர்கிட்ட சொல்றாரு, அலா தன்ஹானில் புக்கா, அழுகுற சத்தம் கேக்குது வீட்டுல, சத்தம் போட்டு அழுகுற சத்தம், இதை தடுக்க மாட்டீங்களான்னு கேக்குறாரு. வீட்டுல இப்படி சத்தம் போட்டு அழுகுறாங்களே, இதை தடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. நம்ம பொதுவாக எப்படி இருப்போம், எங்க தடுக்கணும் அங்க தடுக்க மாட்டோம், பயான்ல தடுப்போம், மத்த மத்தில தடுப்போம், அழுகுற இடத்த தடுக்க மாட்டோம், இந்த இடத்த தடுத்தோம்னா பிரச்சனை ஆயிரம் இடத்துக்கு அமைதியாக என்ன செஞ்சிருவோம் இருந்துருவோம். ஆனா அவர் அங்கதான் தடுப்பார், யாரு அப்துல்லா இப்னு அலா தன்ஹா அனில் புக்கா, அப்படி அழுகுறாங்களே சத்தம் போட்டு தடுக்க கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொல்லிட்டு சொல்றாரு, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் மையித லா யுஅத்தபு பிபுகாஇ அஹ்லிஹி அலைஹி, மரணம் ஜனாசா அவருடைய குடும்பத்தினர் அதற்கு அழுவதனால் வேதனைப்படுத்தப்படுகிறது. குடும்பத்தினர் சத்தம் போட்டு அழுவதனால மரணத்துக்கு என்ன செய்ய, ஜனாசாவுக்கு அதற்குரிய அதாபு கிடைக்கிறது, அதாவது அதுக்கான அதாவது இந்த ததி பண்ணப்படுகிறது அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நீங்க தடுக்க மாட்டீங்களா அப்படின்றது. இந்த இடத்துல நீங்க அம்ர் இப்னு உஸ்மானை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, அந்த ஜனாசா தான், அந்த ஜனாசா சம்பவம் அவங்களோட வீட்டில் நடந்தது. இதோட நீங்க இடமாகவே ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எட்லீஸ்ட் சம்பவம் ஞாபகம் வந்துடும், பேர் மட்டும்தான் நீங்க ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய என்ன செய்யும் இருக்கும். அம்ர் இப்னு உஸ்மான், இது உஸ்மான் ரதியல்லாஹுடைய மகனுடைய ஒரு சம்பவம். 2191 இலக்கத்தில் நீங்க என்ன செய்யலாம், இதை பார்க்கலாம். அடுத்த செய்தி என்னன்னு சொன்னால், சஹி முஸ்லிமிலே 3516 இலக்கம், இதுவும் நீங்க தெரிந்த செய்தி, ஆனா வரலாறு புரியுது. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன செய்தி தெரிந்த செய்தி, இது வரலாறு என்னது புதிது. அதே போல இதுக்கு ஒரு வரலாறு பாருங்க, அதாவது உமர் இப்னு உபைதுல்லா இப்னு மஅமர் அறிவிக்கிறார், உமர் இப்னு உபைதுல்லா இப்னு மஅமர் அராத அயுங்கிஹ இப்னஹு தல்ஹத பின்த ஷைபா இப்னு ஜுபைர், அதாவது அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார், அந்த உமர் இப்னு உபைதுல்லா இப்னு மஅமருக்கு ஒரு மகன், அவருடைய பேர் தல்ஹா, அவருடைய பேர் தல்ஹா. இந்த தல்ஹாவுக்கு அவர் திருமணம் முடிச்சு கொடுக்க நினைக்கிறார் யாரு என்று சொன்னால், பின் தஷைபா இப்னு ஜுபைர், ஜுபைருடைய மகள், அதாவது ஜுபைருடைய மகன் ஷைபாவுடைய மகளை என்ன செய்யறாங்க, திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறான். யாரு இந்த, அதாவது அப்துல்லா இப்னு உபைதுல்லா, உமர் இப்னு உபைதுல்லா, உமர் இப்னு உபைதுல்லா இப்னு அமர் திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறார். இதெல்லாம் இப்படி ஞாபகம் வச்சுங்க, ஒருவர் தல்ஹா ஒருவருக்கு தன் மகளை திருமணம் முடிச்சு கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறார். எங்க இது ஹஜ்ஜிக்கு போன நேரத்தில் நடக்குது, ஃபில் ஹஜ், ஹஜ்ஜில் வச்சு. அபான் இப்னு உஸ்மான் யௌம இதின் அமீருல் ஹாஜ், அபான் இப்னு உஸ்மான் அன்றைய தினம் ஹாஜிகளுடைய தலைவராக இருந்தார். ஹஜ்ஜுக்கு பொறுப்பா யார் இருக்கிறாரு, அபான் இப்னு உஸ்மானா இருக்கு. அப்ப அபான் இப்னு உஸ்மான் போன்றவர்களை தலைவரா வைக்கிறாங்கடா, அவருக்கு மார்க்க ஞானம் இருந்தாதான் அந்த தலைவரா வைப்பாங்க. அப்ப அபான் இப்னு உஸ்மான் அங்க ஹஜ்ஜிகளுக்கு, ஹஜ்ஜுக்கு ஹாஜிகளுக்கு எல்லாம் தலைவராக அவர் தான் இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல வந்து திருமணம் முடிச்சு ஒரு ஹஜ்ஜுக்கு வந்தவர்கள் ஒருவர் தனது மகன் தல்ஹாவை இன்னொருவருடைய மகளுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும் நினைக்கிறார். அப்ப அந்த நேரத்தில் அபானுக்கு செய்தி அனுப்புறாரு, இவர் அனுப்புறாரு செய்தி, யாரு தந்த மகன் தல்ஹாக்கு திருமணம் நடக்க போகுதுன்னு அபானுக்கு செய்தி அனுப்புறாரு. இன்னி கது அரத்து அன் உன் கிஹ தல்ஹத பின் உமர் ஃபஹிப்பு அன் தஹ்துர தாலிக், நீங்க வந்து இப்படி வரணும், நான் தல்ஹத பின் உமருக்கு திருமணம் முடிச்சிக்க கூட, அதாவது திருமணம் நடத்த நினைத்திருக்கிறேன், அக்தினிக்கா வைக்க நினைக்கிறேன், நீங்களும் என்ன செய்யணும் அதுல வந்து ஹதூர் ஆகணும், அதுக்கு நீங்களும் வரணும், அபான் பின் உஸ்மான் வரணும். இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அக்தினிக்காக என்ன செய்யல, அழைக்கல, அதுக்காக நீ அபான் பின் உஸ்மான மத்தவங்க அழைக்காமலும் இருக்கல, அதான் அக்தினிக்காக தான் அவர் கூப்பிடுறாரு, அபான் பின் உஸ்மான வர சொல்லி கூப்பிடுறாரு, அவர் அங்க தலைவராக இருக்கிறாரு, அப்போ நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அபான் அப்படி அழைக்க வந்த உடனே அவரை பார்த்து அபான் இப்னு உஸ்மான் சொல்றாரு, அலா உராக்க இராக்கியன் ஜாஃபியன், இங்க ஒரு காய்ந்த இராக் நாட்டுக்காரராக இருக்கிறீங்களே, என்று காய்ந்த இராக் நாட்டுக்காரன் ஒன்றும் விளக்கம் இல்லாதவராக இருக்கிறீங்களே அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க, இன்னி சமயத்து உஸ்மான் இப்னு அஃபான் யகூல் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யன்கிஹுல் முஹ்ரிம், இஹ்ராம் அணிந்த நிலையில் திருமணம் முடிக்க கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இது தெரியாது அவங்களுக்கு, ஒன்னும் விளக்கம் இல்லாதவங்களா இருக்கிறீங்களே அப்படின்னு அபானி பின் உஸ்மான் என்ன செஞ்சாரு, அவருக்கு கடிந்து கொண்டார் என்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம். அப்ப அபானி பின் உஸ்மான் ஒரு திருமண அழைப்பு வருகிறது. அந்த திருமண அழைப்பு வந்த நேரத்தில் அது அக்கதினிக்காக நடப்பதற்காக அழைப்பு வருது, தன் மகன் தல்ஹாவை முடிச்சு கொடுப்பதற்காக. அதற்கு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அந்த மகன் அபானி பின் உஸ்மான் என்ன சொல்றாரு, அலா உராக்க இராக்கியன் ஜாஃபியன், காய்ந்த ஒரு ஊராக நீங்க காண்றீங்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல என் தந்தை கேட்டிருக்கிறார் உஸ்மான் இப்னு அஃபான். அப்ப நம்ம என்ன ஞாபகம் வைத்துக்கொள்ளும் சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எப்படி அபூபக்கர் ரதியல்லாஹு பிள்ளைகள் நம்மளுக்கு ஞாபகம் வருது, அதே போல உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு இரண்டு பிள்ளைகள் நம்மளுக்கு ஞாபகம் வருதோ, அதே போல அலி ரதியல்லாஹு பிள்ளைகளும் உஸ்மான் ரதியல்லாஹு நம்ம எடுத்தாலும் இந்த ஞாபகம் நம்மளுக்கு என்ன செய்யணும் வரணும். முஆவியா ரதியல்லாஹு பிள்ளை கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது, யசீத். அதே போல இங்கே நம்ம எனக்கு என்ன செய்ய வேண்டும், ஞாபகம் நம்மளுக்கு வர வேண்டும். அதாவது அபானி இப்னு உஸ்மான், அம்ரு இப்னு உஸ்மான் என்கின்ற அந்த செய்தி, அதாவது உஸ்மான் ரதியல்லாஹு இரண்டு பிள்ளைகள். அடுத்ததாக சஹிஹுல் புகாரியின் 1860 இலக்கம். இதெல்லாம் வந்து உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிற்காலத்தில் நடந்த செய்திகள், அதாவது ரசூலுல்லாஹி மரணத்துக்கு பின்னால் நடந்த சில செய்திகள் நான் என்ன செய்ய சொல்றேன், மிக நான் சுருக்கமாக தான் என்ன செய்திருக்கிறேன் எடுத்திருக்கிறேன். அதாவது சஹிஹுல் புகாரி 1860 இலக்கம், அதின உமர் ரதியல்லாஹு அன்ஹு லி அஸ்வாஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஆகிரி ஹஜ்ஜத்தின் ஹஜ்ஜஹா, உமர் அவர்கள் செய்த கடைசி ஹஜ் இருக்கிறதே அந்த ஹஜ்ஜில் நபிகளாருடைய மனைவிமார்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். எதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, ஹஜ் செய்வதற்கு. ரசூல் ஸல்லல்லாஹு மனைவிமார்களுக்கு உமர் ஹஜ்ஜுக்கு தடை போட்டிருந்தார், நீங்க ஹஜ் செய்யக்கூடாது. ஏன் தடை போட்டிருந்தாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த இறுதி ஹஜ்ஜில் சொன்னாங்க, ஹாதிஹி சும்மல் ஹஸ்ர் அப்படின்னா, இதுதான் இதுக்கு பின்னால நீங்க வந்து ஹஸ்ர் அப்படின்னா என்னது, இதுக்கு பின்னால் உங்களால வெளியாக முடியாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ஏன்னா நான் மரணிச்சிருவேன், இதற்கு பின்னால நீங்க வீடுகளில் தரித்திருப்பது தான் உங்களுக்கு என்னது பேணுதலானது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல எல்லா மனைவிமார்களும் அந்த கருத்துல இருந்தாங்க, இரண்டே இரண்டு மனைவிமார்களை தவிர. ஒன்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, அடுத்தது அல்லாஹு ஆலம் ஹஃப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா. இந்த இரண்டு மனைவிமார்களும் ஹஜ் உம்ராவுக்கு இதுல தடை என்னது இல்ல, நம்ம சும்மா வெளியே போறது தான் என்னது தடை அப்படி என்று விளங்கி வச்சிருந்தாங்க. மற்ற எல்லா மனைவிமார்களும் சஃபியா உட்பட மற்ற எல்லோரும் நம்ம வந்து ரசூலாவோட மரணத்துக்கு பின்னால நம்ம மருமையை எதிர்பார்த்து மரணத்தை எதிர்பார்த்து அப்படித்தான் நம்ம என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அப்படின்னு என்ன செய்தார்கள், அவர்கள் விரும்பினார்கள். அந்த சமுதாயத்தில் பெரிய கண்ணியம் இருக்கு, கௌரவம் இருக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ரசூலாங்க அப்படி சொன்னாங்க என்றதுனால அப்படி இருக்கும் நினைச்சாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுல பெரிய தஸ்தீது பண்ணி இருக்கல, ஆனா உமர் ரதியல்லாஹு என்ன செஞ்சாங்க, போகக்கூடான்ட்டா உமர் ரதியல்லாஹு, ஏன்னா உமர் ரதியல்லாஹு எது சப்ஜெக்டோ அதுல மிகவும் கடுமையா என்ன செய்வாங்க இருப்பாங்க, போகக்கூடாது தடை போட்டிருந்தாங்க. ஆனால் அப்படி தடையின் பின்னால கடைசி ஹஜ்ஜில், ஏன்னா அவங்களுக்கு ஹஜ்ஜி செய்யறது தடை இல்லையே, ஹஜ்ஜி செய்யறது அவங்களுக்கு கூடாதுன்றதல்ல, அதே போல என்னது இது கூடாதுன்றதல்ல, ஆனால் இந்த வசனத்துக்காக தடைச்சு வச்சிருந்தாங்க. கடைசியாக என்ன நடந்தேன்னு சொன்னால், இறுதி ஹஜ் செஞ்சாங்களே உமர் ரதியல்லாஹு அன்ஹு, அந்த இறுதி ஹஜ்ஜில் அதினலஹுன்ன அவங்களுக்கு போகுமாறு என்ன செய்தார்கள் அனுமதித்தார்கள். அந்த அனுமதித்த நேரத்தில் அவர்களுக்கு பொறுப்பாக உஸ்மான் இப்னு அஃபானையும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபையும் அனுப்பினார்கள், பொறுப்பாக உஸ்மான் இப்னு அஃபானையும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபையும் அனுப்பினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம், அதாவது குலஃபாக்களோடு மிகவும் நெருங்கியவர்கள் பட்டியல்ல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன செய்வார் வருவார், உமர் ரதியல்லாஹு நெருங்கிய பட்டியல வருவார், உஸ்மான் ரதியல்லாஹு நெருங்கிய பட்டியல என்ன செய்வார் வருவார். அப்ப பொறுப்பாக யார் அனுப்பினாங்க, இவங்க ரெண்டு பேர். இது அர்த்தம் வந்து மகரமாக அவங்க அனுப்பினாங்கன்னு அர்த்தம் இல்லை, ஏன்னா இப்ப மகரம் வந்து உருவாக்குறாங்க, நாம் வந்து என்னது அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அதை வந்து அதாவது மகரத்தை உருவாக்கி நான் வந்து இப்ப டெம்பரரி வழி அப்படி உருவாக்கி ஹஜ்ஜுக்கு போறதுக்கு மட்டும் மகரம் அப்படி, எப்படித்தான் அந்த மகரம் உருவாகுதோ தெரியாது, அதை உருவாக்கி வழி ஒன்றை உருவாக்கி அனுப்பி வைக்கிறாங்க, பேட்டு வந்தோன்னே அது அப்படி ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிருது, சரியா, இப்படி ஒரு சிஸ்டம் வைத்திருக்கிறார்கள். அதுக்காக இது ஆதாரம் கட்டுறாங்க, அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே போல பெண்கள் மகரமின்றி போகலாம் இடத்துக்கு இது ஆதாரம் காட்டுவாங்க, இது என்ன செய்வார்கள் ஆதாரம் காட்டுவார்கள். பிழை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களுடைய மன்சிலத்து வேறு, மற்றவர்களுடைய மன்சிலத் வேறு. அவங்க உம்மஹாத்துல் முஃமினீன், அவர்களுக்கு எல்லா விதமான ஒரு அஜநபி போல் அவர்களுடைய சட்டங்கள் இருந்தாலும் அவங்க உம்மஹாத்துல் முஃமினீன், திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்கள். எல்லா விதத்திலும் அவர்களுடைய புனிதம் என்ன செய்து உண்டு. உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபையும் பொறுப்பாக அனுப்பினது மஹரம் என்பதற்கல்ல, பாதுகாப்புக்காக. இஸ்லாமிய கவர்மெண்ட்லேருந்து உள்ள ஒரு பாதுகாப்புக்காக என்ன செய்கிறார்கள், அனுப்பப்படுகிறார்களே தவிர மற்றபடி என்னது எதுவும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல பிடிக்கிறவங்க அவ்வளவு ஹதீஸ் வேற எத்தனையோ இருக்குது, அதெல்லாம் விட்டுறான். அந்த நேரத்தில் எவ்வளவு ஹதீஸ்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதுக்கு போகின்றவரை கூட என்ன செஞ்சாங்க, நீங்க ஹஜ்ஜிக்கு போங்கன்னு சொல்லி மகரமாக போவதற்கு சொன்ன எல்லா ஹதீஸையும் மறந்து விடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த செய்தி, இதுல உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பாக போனார்கள் என்பதற்காக நான் என்ன செய்தேன், இதை உங்களுக்கு சொன்னேன். சஹீஹ் முஸ்லிம்ல பொதுவாக ரசூலுல்லாஹோட மனைவிமார்கள் யாரை வந்து எந்த விஷயத்துக்கும் பேச்சுவார்த்தைக்கு அனுப்புவாங்கன்னா உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு தான். இன்னொரு செய்தியிலே வரும் அப்படின்னா, ரசூலாங்க மரணித்த உடனேயே மீராஸ் மனைவிமார்களுக்கும் சொத்து வரணுமா இல்லையா, ரசூலாங்களுக்கு ஒரு சொத்து இருக்குதா இல்லையா, அந்த சொத்தை போய் கேட்பதற்காக அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு கிட்ட பேச நினைக்கிறாங்க. அதுக்கு யாரை தேர்ந்தெடுத்தாங்க, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு தான். அப்போ தான் ஆயிஷா அவங்க சொன்னாங்க, என்ன செய்ய வேணாம், அவங்களுக்கு தெரியாதா, ரசூலாங்க சொன்னாங்க நாங்கள் வந்து நபிமார்கள், நபிமார்களுக்கு என்னது மீராஸு கிடையாது அப்படின்னு சொன்னது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு தான் தடுத்தார்கள். ஆனால் யாரை பேச அனுப்பினாங்க, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் பேச அனுப்ப அவர்கள் நினைத்தார்கள். அடுத்ததாக சஹீஹ் முஸ்லிமில் 6523 இலக்கம், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய வணக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி இது. என்னன்னு சொன்னால், அப்துல் ரஹ்மான் இப்னு அபி அம்ரா அறிவிக்கிறார், கால தஹல உஸ்மான் இப்னு அஃபான் அல் மஸ்ஜித் பஅத ஸலாத்தில் மக்ரிப் ஃபகஅத வஹ்தஹு, அதாவது மக்ரிப் தொழுகைக்கு பின்னால உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவர்கள் பள்ளிக்குள் நுழைந்ததை நான் பார்த்தேன். நுழைஞ்சி அவர் என்ன செய்யணும், ஃபகஅத வஹ்தஹு, அந்த பள்ளி வேலை மஸ்ஜித் நபவியில் ஒரு மூலையில் ஒரு பக்கத்துக்கு போய் தனியே உட்கார்ந்து கொண்டார், தனியே உட்கார்ந்து கொண்டார். உடனே நான் என்ன செஞ்சேன், அப்துல் ரஹ்மான் பின் அபி அம்ரா சொல்றாரு, ஃபகஅத்து இலைஹி, நானும் போய் அவர் பக்கத்தில் என்ன செய்தேன், உட்கார்ந்தேன். ஃபகால யப்ன அஹி, அதுக்கு உஸ்மான் ரலாங்க சொன்னாங்க, யப்ன அஹி, என் சகோதரருடைய மகனே, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் ஸல்லல இஷா ஃபீ ஜமாஅ, யார் இஷா தொழுகை ஜமாஅத்துடன் தொழுகிறாரோ, ஜமாஅத்துடன் தொழுகிறாரோ, ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல், அவர் இரவின் அரை பகுதி நின்று வணங்கி தொழுததற்கு சமம். ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல், வமன் ஸல்ல ஸுப்ஹ ஃபீ ஜமாஅ, யார் சுபஹ தொழுகை ஜமாஅத்துடன் தொழுகிறாரோ, ஃபகஅன்னமா ஸல்ல லைல குல்ல, அவர் முழு இரவையும் ஜமாஅத்துடன் தொழுததற்கு சமம், அதாவது முழு இரவையும் அவர் நின்று வணங்கியதற்கு சமம் அப்படின்றாங்க. இந்த செய்தியில இரண்டு மூன்று விஷயங்கள் இருக்குது. ஒன்று, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இரவு வேறு வேலை பணிகள் மூலம் அந்த இஷா தொழுகை என்ன செஞ்சிடக்கூடாது, மிஸ் ஆகிடக்கூடாதுக்காக நேரத்தோட பள்ளிக்கு போயிட்டார், நேரத்தோட என்ன செஞ்சிட்டார், ஏன்னா மனிதன் ஃப்ரீயா தான் இருப்பான், போகணும்னு நினைச்சிருப்பான், அதுக்குள்ள நாலு என்ன செஞ்சிடும், சைத்தான் வேலையை அனுப்பிடுவான், நல்ல வேலை தான் இருக்கு, அனுப்பிடும் சைத்தான் அனுப்பான், சரியா, அப்ப நம்மளுக்கு அதுக்கு என்ன செஞ்சிடும், அந்த தொழுகை அதுக்குள்ள இதாகிரும். அதனால உஸ்மான் என்ன செய்யறாங்க, நேரத்துடன் போயிட்டாங்க, போய் உட்கார்ந்துட்டு நான் ஏன் வந்தேன் என்பதை அப்துல் ரஹ்மான் இப்னு அபி அம்ராக்கு விளங்கப்படுத்துறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்டிருக்கிறேன், மன் ஸல்லல் இஷா ஃபீ ஜமாஅ ஃபகஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல், வமன் ஸல்ல ஸுப்ஹ ஃபீ ஜமாஅ ஃபகஅன்னமா காம லைல குல்ல, அப்படி என்று சொல்லி என்ன செய்றாங்க, விளங்கப்படுத்துகிறார்கள். இதுதான் காரணம் அப்படின்றது. அப்ப இது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய இபாதத்திலே உள்ள ஒரு பேணுதல் என்ன செய்கிறது, காட்டுகிறது. ஒன்று. இரண்டாவது செய்தி என்னன்னு சொன்னால், இதுல வந்து இந்த ஹதீஸ் ரெண்டு மாதிரி விளங்கலாம். ஒன்று, இஷா தொழுகை ஜமாத்தோட தொழுதால் இரவு அரை இரவு தொழுது, அடுத்தது இன்னும் அரைவாசி இருக்குது, சுபவே ஜமாத்தா தொழுட்டா முழு இரவு தொழுது நன்மை அப்படின்னு வழங்கலாம். அதே போல இப்படியும் வழங்கலாம், யார் இஷா தொழுகை ஜமாத்தாட தொழுகிறாரோ அவருக்கு அரை இரவு தொழுது நன்மை, யார் சுபகு தொழுகை ஜமாத்தோட தொழுது அவருக்கு முழு இரவு தொழுது நன்மை. இப்படி என்ன செய்யலாம், வழங்க, ஏன் வன் சல்ல சுபஹ ஃபீ ஜமா, யார் சுபகு தொழுகை ஜமாத்தோட தொழுகிறாரோ, ஃபகஅன்னமா காம லைல குல்ல, அவர் முழு இரவும் நின்று வணங்கியதற்கு சமம். அப்படின்னா சுபகு தொழுகையை ஜமாத்தா தொழுவதும் இசா சொல்லுகை ஜமாத்தா தொழுவது வித்தியாசம், அப்படியே சிலர் என்ன செய்திருக்கிறார்கள், விளக்கம் சொல்லி இருக்கா என்பதை பார்க்கிறோம். நம்ம அரவாசி அரவாசி என்று எடுக்கிறோம், ஆனா அப்படி இல்லாம அந்த கடைசி வசனத்தை மட்டும் எடுத்தா என்ன செய்யும், முழு இரவும் தொழுதால் முழு இரவும் தொழுது நன்மை ஏற்படும், சுபகு ஜமாத்தோட என்ன செய்தால் தொழுதால் என்ற கருத்து மாதிரி என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சஹீஹுல் புகாரியில் 2116 இலக்கம், சாலிம் அறிவிக்கிறார், சாலிம் யாரு, அது மௌலா அபி ஹுதைஃபா, அப்படி நான் சாலிம் யார்னு கேட்டா உங்களோட பதில் சரிதான், ஏன் அவரும் சாலிம் தானே, சரியா, சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, அந்த பால்குடி சட்ட பிரச்சனையோட சம்பந்தப்பட்டவர் அவரு. சாலிம் இன்னொருவர் இருக்கிறார், சாலிம் என்றா தமிழ் உலகத்துல மட்டும்தான் மௌலா அபி ஹுதைஃபா பிரபல்யம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாலிம் என்ன அபு ஹுதைஃபாவுடைய அந்த அப்படின்றது தமிழ் உலகத்துல பிரபல்யம், நீங்க அரபு உலகத்துல சாலிம் என்று கேட்டா இப்னு உமர், அது அப்துல்லா இப்னு உமருடைய மகன் அப்படின்றோம். அதான் அரபு உலகத்துல பிரபல்யம். தமிழ் உலகத்துல நம்மளுக்கு மசாலா மட்டும் தான் நம்மளுக்கு பிரபல்யம். நமக்கு ஃபர்லு சுன்னத்துகள் தெரியாட்டி கூட மசாலா ஹிலாஃபியால என்னது அப்படி தெரியும். ஏன்னா அதுதான் நமக்கு கற்பிக்கப்படுற அமைப்புல இருக்குது. ஆனா அரபு உலகத்துல நீங்க சாலிம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபல்யம் இப்னு, அதாவது இப்னு இப்னி உமர், இப்னு இப்னி உமர், அப்துல்லா இப்னு உமருடைய பிள்ளை சாலிம். அப்ப இந்த சாலிம் அறிவிக்கிறாரு, அண்ணன் அப்துல்லா இப்னு உமர் தன் தந்தையிடம் இருந்து அறிவிக்கிறார், قال بعث من امير المؤمنين عثمان بن عفان مالا بالوادي بمال له بخيبر. அதாவது நான் அமீருல் முஃமினீன் உஸ்மான் রাদিয়াল্লাহு அன் அவர்களுக்கு அவர்களோட ஒரு பிசினஸ் பண்ணினேன். என்ன பிசினஸ்னா ஒரு நிலம் வித்தேன். ஒரு நிலத்தை என்ன செய்தேன், விற்றேன். இது எப்ப நடந்தது, அபூபக்கர் ஆட்சி காலத்திலயா, உமருலான ஆட்சி காலத்திலயா, உஸ்மான் ஆட்சி காலத்திலயா? உஸ்மான் ஆட்சி காலத்துல. என்ன ஆதாரம், அமீருல் முஃமினீன் சொல்றாரு. அமீருல் முஃமினீன் வார்த்தை என்ன செய்கிறது வருது, அப்போ உஸ்மான் ஆட்சி காலத்துல தானே. அப்போ உஸ்மான் ரதியல்லாஹு ஆட்சி காலத்துல நான் என்ன செய்தேன், அதை வந்து என்ன செய்ய விட்டேன். எப்படி விட்டேன் என்றால், அதாவது மாலன் பில் வாதி, வாதியில் உள்ள ஒரு சொத்தை. இது விளங்காது. வாதி அப்படி என்று சொல்றது, அதாவது பள்ளமான நிலம், வாதி பள்ளத்தாக்கு சொல்லுவாங்க. பள்ளத்தாக்குன்னு சொல்ற அவ்வளவு பொருத்தம், பள்ளத்தாக்குன்ற கீழே பள்ளமான மேட்டு நிலம் அல்லாத பகுதி, சரியா? எப்படி ஓடை, ஓடை என்றாலும் அதை நீர் இருக்கணும் அப்படின்னு வந்துடும். அதனால தாழ்வு பகுதி ஒரு நிலம். இதுல உள்ள நிலத்தை நான் என்ன செய்தேன், விற்றேன். அப்படின்னா எந்த வாதி அதற்கு முரண்பாடு இருக்குது, இப்னு உமருக்கு எந்த வாதி சொந்தமாக இருந்தது அப்படின்றது முரண்பாடு இருக்கு. இதை நான் உமருக்கு விட்டு, யாருக்கு விட்டு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, எங்க போய் விற்கிறார் தெரியுமா? இதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு ஹைபர்ல இருக்கிற இந்த பகுதி உங்களுக்கு தந்துடுறேன். அப்ப மதீனாலிருந்து மிக தூரமான பகுதி, ஹைபர்ல இருக்கக்கூடிய மிக, அதாவது அந்த பகுதியை தந்துடுறேன், ஹைபர்ல இருக்கிற ஒரு பகுதி. அப்ப உதாரணமா வைங்க, இதுக்கு அதுக்கு பெருமதியை வச்சு என்ன விற்கிறார், ஹைபர்ல இருக்கிற ஒரு பகுதி யாருக்கு சொந்தமாகுது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொந்தமாகிறது. மதீனால உள்ள அந்த பகுதி வந்து இப்னு உமர் என்ன செய்யறாரு, சொந்தமாகுது. இதான் நடக்குது. ஹைபர்ல உள்ளதை தான் விற்கிறாரு. எந்த சொத்துக்கு விற்கிறாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாலோட சொத்துக்கு. சரியா புரிஞ்சுக்கணும். எப்படி மதீனால ஒரு சொத்து யாருக்கு இருக்குது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்குது. ஹைபர்ல உள்ள சொத்து யாருக்கு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நான் மாத்தி சொல்லிட்டேன். அதை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா விற்கிறாங்க. இப்ப சரி, இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொத்து எங்கே மாறிட்டு, ஹைபருக்கு மாறிட்டு, இவருடைய சொத்து மதீனாவுக்கு மாறிட்டு. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, உஸ்மா, அதாவது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஃபலம்மா தபாயா, பிசினஸ் நடந்து முடிஞ்ச உடனே, ஒப்பந்தம் முடிஞ்சிட்டு, இது என்ன பேசி முடிச்சிட்டு, ரஜஅத்து அலா அக்பி ஹத்தா ஹரஜ்து மின் பைத்தி ஹஷ்யத அயுரத்தானி அயுராத்தனி அல் பை வ கானத் சுன்ன அன் அல் முதபாயின் பில் கியாரி ஹத்தா யதஃபர்ரக. உடனே பிசினஸ் ஒப்பந்தம் பண்ணின உடனே வீட்டை விட்டு நான் போயிட்டேன். எந்த அளவுக்கு சொல்றானா, அக்பின்னு சொன்னா வந்த வழியில போயிட்டேன் நான். ஏன் தெரியுமா நான் வந்த வழியில போயிட்டேன், திருப்பி அதை கேட்ட கூடாதுக்காக வேண்டி. எனக்கு மதீனால இடம் கிடைச்சிச்சு, அவரு ஹைபருக்கு போயிட்டாரு, அந்த நிலம் ஹைபருக்கு போயிட்டு, அந்த சந்தோஷத்திலையும் திருப்பி இவர் என்ன செஞ்சிடலாம், நம்ம வீட்டை விட்டு வெளியே முந்தையா சரி வராது அப்படின்னு சொல்லி அந்த பிசினஸ் உடைச்சிடலாம்னதுக்காக வேண்டி வேகமா வந்த வழியில நான் செஞ்சிட்டேன், போய்விட்டேன். ஏனென்றா சுன்னா என்ன தெரியுமா, அல் முத்தபாயின் பில் கியாரி ஹத்தா யதஃபர்ரகா. வியாபாரத்தில் சில ஒழுங்குகள் இஸ்லாம் சொல்லியிருக்குது, அதுவும் பேசப்பட வேண்டிய விஷயம். அதில் ஒன்று இது, அல் முத்தபாயின் பில் கியார் அல் முத்தபாயின் அல்ல அன் அல் முத்தபாயின் பில் கியாரி மாலம் யதஃபர்ரகா. வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றவர்கள் பிரியாத வரைக்கும், அந்த இடத்த விட்டு ஸ்பட்ட விட்டு பிரியாத வரைக்கும் பில் கியார் முடிவை மாற்றலாம். அரிசை எடுத்தாச்சு, பணத்தை வாங்கிட்டாச்சு, இந்த அப்படி அரிசை தாண்டி என்ன செஞ்சிடலாம், கேட்டுலாம் இடம் மாறாத வரைக்கும், அந்த இடத்த விட்டு மாறாத வரைக்கும் அந்த ஹியார் இருக்கு. அதனால தான் ரசூலா சொன்னாங்க, வாங்கின இடத்துல விற்க வேணான்னு சொல்லி. ஒத்தன்ட்ட வாங்குறது அவன் 80 சொல்லிக்கிட்டு இருந்திருப்பான், சரி வராது 80 போகாதுன்னு சொல்லி அவன் 50 விற்றுருவான். அந்த நேரத்தை பார்த்து ஒத்த அதே இடத்துக்கு வருவான், வந்து 80 தரீங்களான்னு கேட்பான். அந்த அப்படி 80 கொடுத்தான கடைக்காரன் எப்படி இருக்கீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்க, இவனுக்கே என்ன செஞ்சிக்கலாம், வித்திருக்கலாம்னு சொல்லி ரசூலாங்க சொன்னாங்க. எந்த இடத்துல வாங்கினீங்களோ அதே இடத்துலயே விற்கிறது தடையன்னாங்க, அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, விற்க கூடாதுன்னாங்க. அது மாதிரி அந்த இடத்த விட்டு பிரிகின்ற வரைக்கும் பில் ஹியார், தேர்வு உரிமைக்கு. இப்ப ஒரு ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சிடும். அதனால உடனே நான் அங்க இருந்து போற முடிவு எடுத்து போயிட்டேன், முடிச்சு பிரிஞ்சாச்சு. யதஃபர்ரகா, பிரிஞ்சிட்டு. சரி, அப்படியேண்டா கடைக்கு வந்து சாமான்லாம் ரிட்டர்ன் பண்றோம் தானே, அது கூடுமா? அந்த முடிஞ்சுதா, பிரிஞ்சாச்சு. பிரிஞ்ச பின்னால இது சரி வராது, உடச்சு பார்த்தா சரி வராது, அப்படி பார்த்தா சரி வராது, திருப்பி கொடுக்கலாமா அப்படி விரும்பினா அவர் ஏற்றுக்கலாம் கடையில, மற்றபடி திருப்பி கொடுக்கலாமா அப்படி என்று கேட்டால், அதுக்கு சில சட்டங்கள் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. இவைகளெல்லாம் நம்ம வந்து அந்த அடிப்படையில் எது, அதாவது ஒரு வாசன் சொல்லுவாங்க, அதாவது இதுல மோசடி நடக்க வாய்ப்பு இருந்தால் திருப்பி தருவேன் அப்படி என்ற அந்த ஒப்பந்தம் இருந்தால் என்னது, நம்ம திருப்பி கொண்டு வந்து கொடுக்கலாம். அது வந்து வாயால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வாயால சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்த சமுதாயத்தில் முத்தஆரஃபாக உடன்பட்டதாக இருந்தால் அது ஓகே. ஏன்னா சமுதாயத்தில் வந்து இஸ்லாத்துடைய அடிப்படைகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னா, அதாவது அல் மஷ்ரூத்தி உர்ஃபன் கல் மஷ்ரூத்தி லஃப்தன், வளமையில எது நிபந்தனையாக இருக்கிறதோ அது வாயால சொன்ன மாதிரி தான். நம்ம ஒரு டெக்ஸிக்கு போறோம், தமாம் போகணும், ஏறுறோம், விலையெல்லாம் பேசல, போய் இறங்குறோம், 15 அல்லது 20 கொடுத்துட்டோம், 100 சொன்னே, சப்போஸ் இது வழக்காகிச்சுன்னு வைங்க, நீ வந்து எப்படி எப்படி வளர்க்க முடியாது தெரியுமா, அவன் விரும்பிய விலையை கேட்கலாம்னு வளர்க்க முடியாது. எப்படி முடியும் தெரியுமா, அது இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் இங்கிருந்து அங்க போறதுக்கு பொதுவாக என்ன அமௌண்ட், 20, அதுல முடியும் வழக்கு. அது காரணம் என்னன்னா, எது வளமையோ அதான் விலை, எது வளமையோ அதுதான் இஸ்லாமிய சமுதாயத்தில் விலை. அதான் மஷ்ரூத்தி உர்ஃபன் கல் மஷ்ரூத்தி லஃப்தன், அதாவது வளமையில ஏதோ அதுதான் வார்த்தையில சொன்ன மாதிரி. அதனாலதான் பணத்தை கொடுக்கறோம், பேசாம வாங்கிட்டு வரோம், இவர் அரிசிதான் வாங்க வரது அவருக்கு தெரியுது, இவ்வளவுதான் பணம் தருவான் இதுக்கு தெரியுது, அதுல நான் வாங்கி விட்டேன், நான் ஏற்றுக்கொண்டேன் என்ன செய்யறதில்லை, அங்க செய்யறதில்லை, அது வந்து வாயாலே நடக்கிற மாதிரி தான், அந்த மாதிரி தான் இது. இதனால இவர் என்ன செஞ்சிடறான்டா, இப்படி முறையில் அவனு இவர் பிரிச்சு வர்றதுக்காக வேண்டி உடனே என்ன செஞ்சாரு, போயிட்டாரு. ஆனா போன பின்னால் அவர் சொல்றாரு, கால் அப்துல்லா பலம்மா வஜப பை பை ஹூ, ரெண்டு பேரும் வித்தே ஆகணும் அப்படின்ற முடிவு வந்ததுனால அதுக்கு பின்னால மோசடி செஞ்சிட்டேன்னு நினைச்சேன், மனசு உறுத்துச்சு, கபன்ன்றது நான் கொஞ்சம் அதுல வந்து ஒரு முறையா நடந்து கொள்ளல, குறை வச்சுட்டேன் அவருக்கு அப்படியே நான் நினைத்தேன். அது என்ன அந்த குறைன்னு சொன்னால், அதுக்கான ஒண்ணு நடக்கலங்க, ஆனா அவர் மனதால் அப்படி நினைச்சாரு. என்ன சொன்னா, 3 இரவு தூரமுள்ள சமூதுடைய ஏரியாவுக்கு அவரை கொண்டு போய் தரிசி செஞ்சிட்டேன், நான் கொண்டு போய் போட்டு விட்டேன் சமூதுடைய ஏரியாவுக்கு அவரை கொண்டு போய் போட்டு விட்டேன், வசாகனி இலல் மதீனத்தி பிதலாதிலையால், அவரே மதீனாவுக்கு கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டாரு, சேர்த்துட்டாரு. இது ரெண்டே ஒப்பிட்டா, மதீனாவா கைபரான் ஒப்பிட்டா, விலையில கொஞ்சம் நான் என்ன செஞ்சுக்கிறேன், மோசடி நிலைமை என்ற அடிப்படையில் பார்த்தா ஓகே, ஆனா அவரை நான் ஹைபர் மதீனா விட்டு அவரை தூரமாக்கினதும், அதாவது ஹைபருக்கு அவர் ஆக்கினதும், என்னே மதீனாவுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்ததும் ஒரு கபன் மாதிரி எனக்கு என்ன செஞ்சது பட்டது அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. இல்ல அருந்து சமூக சமூக ஏரியா இல்ல, அங்கதான் கிட்ட போயிட்டாரு, அதை என்ன செய்யற சமூக ஏரியாவுக்கு ஒரு கிட்ட போயிட்டாரு, அங்க கொண்டு வந்து வச்சுக்கிறேன், எங்க இது மக்கா விட்டும் மதீனா விட்டும் தூரமாகிட்டார், இதனால நான் கொஞ்சம் மோசடி செய்து விட்டேனோ அப்படின்னு நினைக்கிறான். இது நபித்தோழர்களுடைய சிறப்பான பண்புகள் உண்டு. நம்ம என்ன செய்வோம், என்ன நடந்தாலும் வியாபாரம் முடிஞ்சதா இல்லையா, அது கூட அந்த பேச்சில் என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாதுன்னு அதை அதோட நிறுத்திடுவோம். ஆனா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு செய்றாங்கன்னா, அவ்வளவு நடந்த பின்னாலும் கூட நம்ம மோசடி செஞ்சிட்டோமே அப்படின்ற ஒரு உணர்வு என்ன செஞ்சார் வந்தாருண்டு. இதை நான் எதற்காக சொன்னேன், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர் மரணிக்கிற நேரத்தில் ஹைபர்ல என்ன செஞ்சது ஒரு நிலம் இருந்தது, மதீனாளிக்கிற நிலத்தை இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், விற்றார்கள் என்பதற்காக அதை நான் சொன்னேன். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியில் 450 இலக்கம், அதாவது உபைதுல்லா அல் ஹவுலானி அப்படி என்றவர் அறிவிக்கிறார், அன்னஹு சமியா உஸ்மான் இப்னு அஃபான், உஸ்மான் இப்னு அஃபான் சொல்ல கேட்டார். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஸ்ஜிது நபவி அட விஸ்தரிப்பு வரலாற்றில் சொல்லப்படக்கூடிய விஷயம், முதலாவது விஸ்தரித்தவர் யார் அந்த மஸ்ஜிது நபவிய, அதாவது அந்த மஸ்ஜிது நபவி வந்து ஓரளவுக்கு விஸ்தரிச்சது மாற்றம் செய்தது முதலாவது யாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலா செஞ்சது யாரு, கட்டின பின்னால மாற்றங்கள் செய்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாற்றம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஏன் ஏற்பட்டது, ரசூலாங்க முதலா எந்த கிப்லா நோக்கி தொழுது கொண்டிருந்தாங்க, சிரியா, பின்னர் எப்படி மாறினாங்க இந்த பகுதி மக்கா, அப்ப இப்படி இருந்து இப்படி திரும்பிட்டாங்க, அப்ப எனவே பெரும் மாற்றம் மட்டும் செய்யணும் அங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி எப்படி கட்டப்பட்டிருந்ததுன்னு சொன்னால், ஒரு பெரும் பகுதி இப்படி அடைச்சாங்க, நாங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொடக்கம் மஸ்ஜிது நபவி அப்படின்ற ஒரு தனி தலை பேசிக்கிறோம், அதுல முழுமையாக எல்லாம் விளங்கப்படுத்திக்கிறோம். அது என்னன்னு சொன்னால், இப்படி பள்ளி வாயலா, இப்போ இப்படி பள்ளி வாயலன்னு சொன்னால் இப்போ பக்கத்துலலாம் அடைச்சிருந்தாங்க, இதெல்லாம் அடைச்சி அடைச்சிருந்து முதலாக சிரியா பக்கத்தில் தொழுதாங்க, அதனால் இப்படி ஒரு கூரை போட்டிருந்தாங்க, இது மாதிரி ஒரு கூரை என்ன செஞ்சிருந்தாங்க போட்டிருந்தாங்க, இந்த பகுதியெல்லாம் திறந்திருக்கும், மேலே கொண்டு இருக்காது, இந்த பகுதியெல்லாம் திறந்திருக்கும், அங்கே ஒரு 3 சஃபு 4 சஃபு நிற்கிற அளவுக்கு அதெல்லாம் தொழுதாங்க. இப்போ கிபிலா மாற்றப்பட்ட உடனேயே பங்கெல்லாம் அடைச்சிருந்தது, இங்கே தான் வாயில், இங்கே தான் வாயலாக இருந்தது, இது ஒரு பக்கத்தில் ஒரு வாயல், ஆனால் கிபிலா மாற்றப்பட்ட நேரம் இங்கே திருமணம், அதனால அதிலுள்ள கூரைகளில் சில பகுதி என்ன செஞ்சது இங்கைக்கு வந்தது, இந்த பகுதிக்கு 1-2 வந்து இன்னும் கொஞ்சம் கூரையும் போடப்பட்டது, அந்த வாயில் அங்க கிபிலாவுடைய இருந்த பகுதி வந்து வாயிலாக்கப்பட்டுச்சு. இந்த வாயில் மூடப்பட்டாச்சு, இந்த வாயில் மூடப்பட்டாது, மூடப்பட்டு விட்டுச்சு. ஏன்டா பேர் இது கிபிலா வாயிட்டது, இப்ப நம்ம கிபிலா பகுதியில் இருக்கிற வாயில் மூடப்பட்டாச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கிபிலா பக்கம்னு சொன்னா, நீங்க மஸ்ஜித் நபவி போனீங்கன்னா கிபிலாவுக்கு முன்னால போறதுக்கு ஒரு இடம் ஒன்று இருக்கும், அந்த கிபிலால் அந்த பகுதி அல்ல, அது வந்து உஸ்மான், அதாவது சொல்லுவாங்க துரு உஸ்மானிய கிபிலா, அது அந்த கொஞ்சம் பகுதி இருக்குதே அது பிற்காலத்தில் விரிவாக்கப்பட்ட பகுதி, அந்த கிபிலா இல்ல. அந்த கிபிலா வந்து உஸ்மானியர்களுடைய கிபிலா, அதுக்கு முன்னாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு, அதாவது அந்த மிஹராப், அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹராப். இங்கே மாற்றப்பட்டாச்சா, இங்கே மாற்றப்பட்ட பின்னால அந்த பகுதியில் இருந்த கூற பகுதி கொஞ்சம், அதான் சுஃபா, அதான் திண்ணைத்தோழர்களுடைய இடம், அங்கே அங்கதான் தங்குவாங்க அவங்க, அவர்கள்தான் சுஃபா. நடுவில் பெரும் பகுதியாக இருந்தது, அதான் திண்ணை. பள்ளியில் விளையாடுவாங்கன்னு வரதான், பள்ளிக்குள்ள விளையாடுறது இல்லை, இந்த பகுதி நடுவில் என்ன செய்வாங்க, முற்றம் மாதிரி இருக்குதே, இதில் தான் அந்த பயிற்சி அதெல்லாம் நடக்கும். இந்த வலதுல ஒரு பகுதி இருந்த ஒரு கதவு, அதான் பாபுன்னிசா, பெண்களுக்கு விட்டிருக்கலாமே சொன்னாங்க. இன்றைக்கும் பாபுன்னிசாவை என்ன செய்வாங்க, போடுவாங்க, லவ் சொல்லுவாங்க, ரசூலாங்க சொல்றாங்க, லவ் தரக்குனா ஹாதல் பாபுன்னிசா, இதை பெண்களுக்கு தனியாக விட்டுறலாமே அப்படின்னா என்ன, அதால வருவாங்க ஆண்கள், இதால பெண்கள் என்ன செய்வாங்க, வருவாங்க அப்படின்றது. இதுதான் அந்த பள்ளியுடைய அமைப்பு. ரசூலாங்கட காலத்து இந்த விஸ்தரிப்பு நடந்தது, பின்னர் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் விஸ்தரிப்பு ஒரு காலத்தில் நடந்து வந்து உஸ்மான் ரதியுல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், பள்ளியை வந்து தனியாக என்ன செஞ்சாங்க, அதை மிக அதாவது விரிவாக்கி மிக அழகுபடுத்தி செஞ்சாங்க. எந்த அளவுக்கு அழகுபடுத்தினாங்கன்னா, இந்த சிவர்கள் எல்லாம் வந்து வரையப்பட்ட சிவர்களாக, வரையப்பட்டனா கொஞ்சம் கொஞ்சம் அலங்காரம் உள்ள சிவர்களாக கற்களாக பதிவு செஞ்ச பதிஞ்சாரு. அடுத்து கூரையை என்ன செஞ்சாருன்னா, இந்தியாவில் இருந்து அதாவது அதாவது தேக்கு பலகை அதை கொண்டு வர வச்சார், சாஜன்னு சொல்லுவாங்க, இந்தியாவிலிருந்து தேக்கு மர தேக்கு பலகை கொண்டு வர வச்சு அதை தான் கூரைக்கு என்ன செஞ்சாரு, போட்டார். அதுதான் அதான் பிரபல்யமாக அங்க அரபுகளுக்கு மத்தியில் பிரபல்யமாக தான் இந்தியாவிலிருந்து அந்த பலகை என்ன செய்யும். இவர் ஒரு சில பலகைகள் வந்து இந்த அதாவது இந்த செங்கடல் பகுதியிலிருந்து எடுத்தாலும், பக்கத்துல இருந்து அதாவது சூடான் போன்ற இடங்கள்ல எடுத்தாலும் பெரும்பகுதி எங்கிருந்து வரும், அங்கிருந்து அவன், அதனால இந்திய பலகைன்னு பிரபல்யம் தேக்கு பலகைக்கு, அதை தான் கூரைக்கு என்ன செஞ்சாரு, அவர் போட்டார். இது வரலாறு. இப்படி இவர் கொஞ்சம் பள்ளியை விஸ்தரிச்சு கொஞ்சம் அழகுபடுத்திட்டாரா, அப்ப கொஞ்சம் பேர் விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க, ரசூலுல்லாஹி காலத்தில் எப்படி அந்த பள்ளி இருந்ததோ அப்படியே விட்டிருக்கலாமே, மக்கள் படிப்பினை பெறலாம், மக்கள் அதை பார்த்து என்ன செய்யலாம், ஒரு ஒரு தஸ்துராகலாம், இது போன்ற விஷயங்களை சொல்றாங்க. அதனால எப்படி சொல்றாங்கன்னா, அக்சர உஸ்மான், உஸ்மான் வந்து கொஞ்சம் என்ன செய்யறாரு, கூட இதில் நடந்து கொள்றாரு அப்படின்னு பேச ஆரம்பித்தார்கள். அதுக்கு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், யகூலு ஐந்த கவுலின் நாஸ் ஃபி ஃபீஹி ஹீன பனா மஸ்ஜித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னக்கும் அக்சர்தும். அவர் திருப்பி பதில் சொல்றாரு, நீங்க கூடுதலா என்ன செய்றீங்க, பேசுகிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மன் பனா மஸ்ஜிதன், பாரு உஸ்மான் லவுன ஃபிக்ஹ், மன் பனா மஸ்ஜிதன் யப்தகி பிஹி வஜ்ஹல்லாஹி பனல்லாஹு லஹு மித்லஹு ஃபில் ஜன்னா, யார் ஒரு பள்ளி வாயிலை அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி கட்டுகிறாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு பள்ளியை கட்டுவான். இப்போ உஸ்மான் ரதியல்லாஹுடைய விளக்கம் என்ன, இருக்கிற பள்ளியை விஸ்தரிப்பதும் பள்ளி கட்டுவதும் ஒன்றுதான், இருக்கிற பள்ளியை விஸ்தரிப்பதும் பள்ளி கட்டுவதும் ஒன்றுதான். இங்க நடந்த விஸ்தரிப்பு தான், ஆனா அதுக்கு உஸ்மான் சொன்ன ஹதீஸ் மன்பனால் இல்லாஹி மஸ்ஜிதன் யப்தகி ஃபீஹி வஜ்ஹல்லாஹி பனல்லாஹு லஹு பைதன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு வீடை கட்டுவோம் அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி ஒரு பள்ளி கட்டியிருந்தால், அப்போ ஒரு பள்ளியில ஒரு விஸ்தரிப்புக்கு நம்ம உதவி செய்வது, தொழுகையாளருடைய இதுக்காக உதவி செய்வதெல்லாம் அந்த பள்ளி கட்டுவதற்குரிய நன்மை நம்மளுக்கு கிடைக்கும். இன்னொரு செய்தியில் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மண் பனால் இல்லாஹி பைத்தன் வலவு கமஃபாசி கதாத்தி பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அதாவது ஒரு பறவை முட்டை இடுகின்ற அளவில் நிலத்தில் முட்டை இடுமே அந்த மாதிரியான அளவில் ஒரு பள்ளியுடைய ஒரு பகுதியை கட்டினாலும் அல்லாஹு தஆலா அவருக்கு என்ன செய்வான், சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுவான். இதெல்லாம் ஹதி. அப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பள்ளிக்கு செலவழிப்பது இதில் நன்மையில் உண்டு. பள்ளிக்கு செலவழிப்பண்டா என்ன, 25 லட்சத்திர மினாரா அமைக்கிறது, குப்பா அமைக்கிறது, மிம்பரை போட்டு பெயிண்ட் அடிச்சு அதாவது கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, மிம்பரில் ஏறுறவங்களே நம்ம இதில் நிற்கலாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பிரமாண்டமாக அதை என்ன செய்யறது அமைக்கிறது, இதை குறிக்காது. வீண் விரயத்தை என்ன செய்யாது, குறிக்காது. மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும், அதை விட ஏழைகளுக்கு உணவு கொடுத்துட்டு போறது என்ன செய்யும், மிக சிறந்ததாக இருக்கும். முதலாவது விஷயம், பள்ளியில தொழுவதற்கான அமைப்புல ஒரு வசதி என்ன செய்வது, செய்து கொடுப்பது என்பது. மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, எதுல கொஞ்சம் புதுனமா ஏதாவது வித்தியாசமா செய்யலாமா நினைக்கிறேன். நம்ம சுத்ரா எல்லாம் வலியுறுத்தி பேசுறோம், சுத்ரா வச்சு தான் தொழணும். அதுக்காண்டி புதுசா என்ன செஞ்சாங்கடா, ஒரு சிலர் வந்து இது கொண்டு வச்சுக்க ஆரம்பிச்சாங்க, சுத்ராவுக்குரிய பகுதிகள் சில பள்ளிகள்லாம் இருக்கும், இங்கே இருக்கலாம் சரியா, அதாவது அந்த சுத்ராவுடைய பகுதிகள் கொண்டு வைக்க ஆரம்பிச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் அதை தவிர்க்க வேண்டும், அதை என்ன செய்யணும், தவிர்க்க வேண்டும். சஹாபாக்களுக்கு சுத்ராவுடைய முக்கியத்துவம் தெரியும், ஆனா அவங்க யாரும் அப்படி ஒன்று என்ன செய்யல, சுத்ராவுடைய முக்கியத்துவம் தெரியும். ஏன் அது இப்ப நம்ம அதை விதத்து என்று சொல்ல வராது விட்டாலும் கூட அதை தவிர்த்தா நல்லது. காரணம் என்ன தெரியுமா, இன்றைக்கு நம்ம பலகையால செஞ்சோம், இப்ப சில இடங்களில் சில்வரால செஞ்சுக்கிறாங்க, புறவு என்ன செய்வாங்கடா, மக்கா மதினால கோல்டால வச்சிருவோம் நினைச்சிருவாங்க. முதலாவது இது ஒரு பள்ளி கட்டுற செலவு போக சுத்ரா வைக்கிற செலவு. இப்படிதான் செலவு உண்டாகிறது. இப்படி கொண்டு போனோம் என்று சொன்னால் இது வந்து தேவையற்ற வழிமுறைகளை காட்டுற மாதிரி என்ன செஞ்சிடும் அமைஞ்சிடும். நம்மளால எவ்வளவு முடியுமோ அதை மட்டும் செஞ்சிடும். தூண்களை நோக்கி தான் அவங்க விரைந்தார்கள், மக்களை சுத்ரா வச்சு தொழுதார்கள், யாருமே இல்லைன்னா என்ன செய்யலாம், சிவரை நோக்கி தொழுதார்கள். இப்படித்தான் ஹதீஸ்கள் என்ன செய்கிறது வருகிறது. அதான் அஃதல், அதிலே நம்ம நிற்பதுதான் அஃதல் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய செய்தியில், அதாவது இன்னும் கடைசி இரண்டு செய்திகள், 1084 இலக்கம் சஹீஹுல் புகாரியில், மினால வச்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நம்ம 2 ரகா தொழணும், மினால வைத்து 2 ரகா தொழ வேண்டும். அப்துல் ரஹ்மான் இப்னு யஸீத் சொல்றாரு, யகூலு சல்லா பினா உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பி மினா, மினால என்ன செஞ்சாரு, 4 ரகாத், 4 ரகாத்துக்கள் என்ன செய்தார்கள், தொழுவித்தார்கள். தொழணும் 2 ரகா, தொழுவிச்சது 4 ரகாத்துக்கள். ஃபகீல தாலிக லி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், இது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுக்கு சொல்லப்படுகிறது. இப்படிதான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு செஞ்சிட்டாரு, நாளா தொழுவிச்சிட்டாரு. ஃபஸ்தர்ஜா, ஃபஸ்தர்ஜானா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படி என்றார். ஃபஸ்தர்ஜானா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொன்னார். எனவே துக்கம் துன்பமான செய்தியில மட்டுமல்ல, இன்னால நம்ம இன்னால ராஜிஊன் வச்சுக்கிறது வந்து ஜனாசாக்கு மட்டும், வேற ஏதாவது கொண்டு போவர் சுகமில்லாமிக்கிறாரு அப்படி என்று இன்னா லில்லாஹி வ இன்னா ராஜிஊன்னு சொன்னா பிரச்சனை படுத்தினாங்க. சில நான் சில இடத்துல கண்டிக்கிறேன், நான் சுகம் இல்லாமிக்கிறேன், நீங்க இன்னால் இல்லாஹி வைனா இலஹி ராஜூன் சொல்றீங்களே. ஆனா மக்கள் அப்படி விளங்கிட்டாங்க, இன்னால் இல்லாஹி வைனா இலஹி ராஜூன்ன்றது என்னது, கவலை விஷயத்துல சொல்லக்கூடிய விஷயம், மரணத்தால் மட்டும் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான், அதாவது வல நபுலுவன்னஹும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத்தமராத் வ பஷ்ஷிரிஸ் ஸாபிரீன அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபத்துன் காலூ இன்னால் இல்லாஹி வைனா இலஹி ராஜூன் அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா, அவர்களுக்கு எந்த சோதனை வந்தாலும் காலூ இன்னால் இல்லாஹி வைனா இலஹி ராஜூன். அதுக்கு தான் சொன்னோம் நம்ம, அது இன்னும் வலியுறுத்துறதுக்கான காரணம் என்னன்னா, மௌத்த வச்சே தஃப்சீர் பண்ணி முடிச்சிட்டாங்க. நம்ம அல்லாஹ்வில், நம்ம அல்லாஹ்வுக்கு இருக்க அல்லாஹ்வின் பக்கமே திரும்பி சொல்லணும். அந்த தஃப்சீரை சொன்னதுனால நம்ம ஜனாசாவுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், அதை நம்ம சொல்வதை பார்க்கிறோம். அப்படி இல்லை, எல்லா துன்பமான விஷயங்கள் மார்க்க விஷயம் உள்ள தலகிலா நடந்தாலும் அதுக்கு என்ன செய்யலாம், சொல்லலாம். அதனாலதான் இன்னால் இல்லாஹி வைனா இலைஹி ராஜிஊன் அவர் சொன்னார். ஏன்னா அந்த ராஜிஊன் இருக்குதே, அதான் இஸ்தர்ஜா, ராஜிஊன் சொல்லினா இஸ்தர்ஜா என்று சொல்ல அதுல வரும். அப்ப என்ன சொன்னால், அப்போ இவர் சொல்றார் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், ஸல்லைது மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமினா ரக்அத்தைன், நான் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு தொழுதிருக்கிறேன் மினால ரக்அத்தைன், 2 ரக்அத்துக்கள். வ ஸல்லைது மஅ அபி பக்ர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பிமினா ரக்அத்தைன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதிருக்கிறேன் 2 ரக்அத். வ ஸல்லைது மஅ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பிமினா ரக்அத்தைன், மினால 2 ரக்அத்தான உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடன் தொழுதிருக்கிறேன். பின்னால தொழுகிறனால நாலு தான் அவர் தொழ வேண்டியிருக்கும், ஆனால் அந்த நாளின் மூலம் எனக்கு 2 கூலி கிடைக்கட்டும் அப்படின்றார். அந்த நாளின் மூலம் எனக்கு 2 கூலி கிடைக்கட்டும் தான் நபித்தோழர்களுடைய ஃபிக்ஹ் என்பது. நிறைய தொழுறதல்ல, சுன்னாவுக்கு ஏற்ற மாதிரி தொழுகிறது. 4 தொழுவதன் மூலம் ஃபலைத ஹல்லி மின் 40 ரக்அத்தின் ரக்அத்தானி முத்தகப்பலத்தான், நான் தொழுற இந்த 4 ரக்அத்தின் மூலம் நான் எப்படி ரசூலுல்லாஹிக்கு பின்னால 2 ரக்அத் தொழுதேனோ அந்த கூலி எனக்கு என்ன செய்யட்டும், கிடைக்கட்டும் அப்படி என்றாங்க. யாருக்கு பின்னால தொழுறாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. எங்க தொழுறாங்க, பிமினா, மினால தொழுறாங்க. தொழுற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் தொழுறது ஃபர்லுடைய தொழுகை, ஆனால் எனக்கு 2 ரக்அத்துடைய கூலி என்ன செய்யட்டும், கிடைக்கட்டும் அப்படி என்றாங்கடா. 23 தொழுதா குறைஞ்சா போதுன்னு கேட்க கூட, என்ன நினைக்கும்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது அந்த தொழுகை, அதுல கூலிதான் எங்களுக்கு என்ன செய்யணும், கிடைக்கணும். ஏன்னா அவர் தான் எங்களுக்கு அதுக்குரிய வழிமுறையை தந்தவர். நம்ம 23 100 ரசூலா சொல்லட்டு 200 நம்ம 200 தொழுவோம், ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 தொழுதிருக்கி, அதுக்கு மேல கூட்ட மாட்டாங்கன்னு இருக்க, அது எங்க தொழுதாலும் சரி எங்களுக்கு அதுதான். தொழுது மக்கால தான், 4 தொழுதும் மக்கால தான், தொழுவிச்சவர் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு தான், சொன்னது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஃபலை தஹல்லி மின் 40 ரக்அத்தின் ரக்அத்தானி முத்தகப்பலதான். அப்ப இதான் நபித்தோழருடைய ஃபிக்ஹ் இருந்தது. அதே நேரம் இன்னொரு ஃபிக்ஹ் அவங்ககிட்ட இருந்தது, என்ன, நான் தனியே தான் தொழுவேன், போய் தனியே போய் என்ன செய்யல, 2 ரக்அத் தொழல. இது இன்னொன்று அவங்ககிட்ட இருந்த ஒரு பண்புகள் ஒன்று என்ன சொன்னா, அதாவது கேட்கிறாங்க, நீங்க இப்படி கண்டிச்சீங்களே, திருப்பி உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு பின்னால தொழுவீங்க, அபுதாவுதுல வரக்கூடிய விஷயம், ஏன் நீங்க உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு பின்னால தொழுவீங்க, கண்டிச்சிட்டீங்கன்னு சொன்ன, கரிஹ்துல் கிலாஃப், நான் வந்து இங்கே வந்து முரண்பாட்டை வெறுத்தேன். ஒரு ஹலீஃபாவுக்கு இருந்து கொண்டிருக்கிறோம், ஒரு அழகா தொழுது கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் போய் இப்படி தொழுது இந்த குழப்பத்தை ஏற்படுத்துவோம் என்ன செய்தேன், வெறுத்தேன். ஆனா ஹக்கு இதுதான், ஹக்கு இதுதான் என்பதை என்ன செய்தாங்க, தொழுதார்கள் என்பதை பார்க்கிறோம். அங்க ஒரு ஜாயிஸ், அதாவது அனுமதி. ஏன்னா நாலு ரக்காத் என்பது ரசூலுல்லாஹ் தொடர்ந்து இரண்டு ரக்காத் தொழுதாலும் சரி, தொழுகை நாலு தானே என்ற அடிப்படையில் அந்த முசவ்வி அதை ஏற்றுக்கொண்டார் அப்துல்லா இப்னு மசூத். ஆனால் ரசூலுல்லாஹ் இப்படி தொழல இடத்துல என்ன செய்தார், கண்டித்தார் என்ற செய்தியை நாம் என்ன செய்யணும் பார்க்கிறோம். சரி, உஸ்மான் ரதியல்லாஹு ஏன் தொழுதார்கள், அதுக்குரிய பல காரணங்கள் என்ன செய்கின்றன சொல்லப்படுகின்றன. இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, அதாவது சஹிஹுல் புகாரியில் 695 இலக்கம், அதாவது எப்படி மனிதன் ஹுதுலு நஃப்ஸ்னு சொல்லுவாங்க, இது ஒரு மிக முக்கியமான மக்காம், அது இன்றைய காலத்தில் மிக முக்கியமான ஒரு மக்காம். இது ஹுதுலு நஃப்ஸ்னு சொன்னா உள்ளத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து பலவிதமான உணர்வுகள் ஏற்படும். கோபட் டைமில் அவனுக்கு வரக்கூடிய சிந்தனைகள், ஆசை நேரத்தில் அவனுக்கு வரக்கூடிய சிந்தனைகள், நடுநிலை ஐக்கிய நேரத்தில் அவனுக்கு வரக்கூடிய சிந்தனைகள், பகை மேல் அவனுக்கு வரக்கூடிய சிந்தனைகள், இவைகளையெல்லாம் அப்படியே போராடி வெற்றி கொண்டு எது ஹக்கோ எது நேர்மையோ எது உண்மையோ அதை இஹ்லாஸாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்குதே, அது எல்லா மக்களுக்கும் கிடைக்காது. அது எல்லா மக்களுக்கும் என்ன செய்யாது, கிடைக்காது. அந்த இடம் இருக்குதே, அதை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற நேரத்தில் ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்மி, மின் கப்லிக உலுல் அஸ்மி மின் ருசுல், அல்லது முற்படுத்தி பின்படுத்தும் அல்லாஹு அலம், அதாவது எப்படி முன் சென்ற நபிமார்கள் உலுல் அஸ்ம் உறுதியுடைய நபிமார்கள் பொறுத்தார்களோ அது போன்று பொறுத்துக் கொள்ளுங்கள், அதுபோன்று பொறுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க பொறுமையாக இருங்க. அதே போல கெட்டது உங்களுக்கு நடந்தா அதுக்கு பதிலாக நல்லது என்ன செய்யுங்க, நீங்க வந்து அதுக்கு பதிலாக செய்யுங்க, அது போயிடும். ஆனா அது என்ன தெரியுமா, இன்னதா அலிக்க லமின் அஸ்மில் உமூர், எல்லாருக்கும் வராது, விடயங்களில் மிகவும் கஷ்டமானது அது, அப்படி ஏற்படுவது மிகவும் சிறந்தது அப்படின்னு நல்லா உத்தர எல்லாருக்கும் கிடைக்காது. அது கிடைச்சுன்னு சொல்லுவீங்களே, இந்த உலகத்தில் நம்ம தேவையற்ற எத்தனையோ பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளலாம். ஆனால் அதிகாரமும் நம்மளுக்குரிய எல்லா விதமான பலமும் இருந்தா நம்ம அதை செய்யறது குறைவு, அப்படிப்பட்டவர்கள் கிலாபத்தில் இருப்பது குறைவு. இப்போ உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு வரலாற்று நம்மலாம் படிச்ச ஒரு விஷயம் என்ன வருதுன்னு சொன்னால், உபைதுல்லா இப்னு அதி இப்னு ஹியார், உபைதுல்லா இப்னு அதி இப்னு ஹியார் வாராரு, வந்த அன்ஹு தகல அலா உஸ்மான் இப்னு அஃபான் வ ஹுவ மஹ்சூர். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு முற்றுகை இட்டப்பட்டிருக்கார்கள். அப்ப முற்றுகை இட்டால் கூஃபா வாசிகள், அதே போல எகிப்திலிருந்து வந்த சில, அதாவது இந்த மாதிரி கிளர்ச்சிக்காரர்கள் முற்றுகையிட்டிருக்கிறாங்க. முற்றுகையிட்டிருக்கிற நேரத்தில் மதியினால நபித்தோழர்களுக்கு ஒரு சத்தம், ஒரு அதாவது போராடுங்கள் என்று உஸ்மான் ஒரு ஓர்டர் போட்டிருந்தா உயிர் கூட தான் செஞ்சிருப்பாங்க, எல்லாரும் போராடி இருப்பாங்க, அவ்வளவு ஆற்றல் அவ்வளவு விருப்பம் உள்ள மக்கள் தான் அங்க இருந்தாங்க. ஆனா டோட்டலியாக உஸ்மான் ரதியல்லாஹு என்ன விரும்பினாங்க, அதாவது நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், எனது கையால எந்த ஒரு முஸ்லீமும் இரத்தம் சிந்தக்கூடாது, அதுல உஸ்மான்லாம் உறுதியாக இருந்தாங்க. அதே நேரம் உஸ்மான் ரதியல்லாஹு உறுதியாக இருந்ததுக்கு ஏன் அப்ப அவர் முற்றுகையிட்டார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு சட்டையை அனுபவித்தார், சட்டையை அணிவித்து யாராவது அந்த சட்டையை உங்களை விட்டு அகற்ற நினைத்தால் மரணம் வந்தாலும் அகற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டாம். என்ன கிலாபத் அது கிடைக்கும், நீங்க அதை விட்டு கொடுக்க வேண்டாம், விட்டும் கொடுக்கவில்லை. உயிர் என்னது, அதாவது எவருடைய மரணத்துக்கு அவர் காரணமாக இருக்கக்கூடாது என்று உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு நினைத்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ முட்டுகேட்டப்பட்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உபைதுல்லா இப்னு அதி இப்னு ஹியார் உறவுக்காரர் வந்து சொல்றாங்க, ஃபகால இன்னக இமாமு ஆம்மா, நீங்க தான் ஹலீஃபா, நீங்க தான் இமாம், வனசல பிக்க மானாரா, எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன நடந்திருக்கு, இப்ப என்ன சூழல் நடக்குது உங்களுக்கு தெரியும், வயுசல்லி லனா இமாமு ஃபித்னா வன தஹர்ரஜ், மஸ்ஜித் நபவியில் ஃபித்னாவுக்குரிய அந்த இமாம் தான் தொழுவிக்கிறார். இமாமே யார் மஸ்ஜித் நபவியில், இப்ப இந்த முற்றுகையுடைய கிளர்ச்சிக்காருடைய தலைவர் தான் என்ன செய்யறாரு, இமாமத்து செய்கிறார், வன தஹர்ரஜ், எங்களுக்கு மிகப்பெரிய சங்கடமாக இருக்கிறது, பின்னால் நாம் என்ன செய்யறோம் தொழுகிறோம், எங்களுக்கு மிகப்பெரிய சங்கடமாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடம் தான் நான் சொல்ல வந்தேன், எப்படி மனசு வேலை செய்யும், என் அதிகாரம் என்னுடைய ஆட்சி என்ன நிலைமை என் குடும்பம் என்றெல்லாம் சிந்திச்சா ஒரு மனிதனுடைய அந்த சுய அபிலாசைகள் எப்படி வேலை செய்யும். ஆனா உஸ்மான் என்ன பதில் சொல்றாங்கன்னு பாருங்க, ஃபகால அஸ்ஸலாத்து அஹ்ஸனு மா யஅமலுன் நாஸ், இந்த உலகத்திலேயே மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களிலேயே தொழுகைதான் மிகவும் அழகானது. தொழுகைதான் உலகத்தில் நம்ம என்ன செஞ்சு அதை பத்தி ரசிச்சாலும் சரி, தொழுகை போன்ற ஒரு அழகான ஒரு விஷயம் என்ன செய்யாது, கிடையாது. அஸ்ஸலாத்து அஹ்ஸனுமாய அமலுன், நீங்க உலகத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் வசனத்தை ஞாபகப்படுத்தி பாருங்க, அஸ்ஸலாத்து அஹ்ஸனுமாய அமலுன், மக்கள் செய்வதிலேயே தொழுகை தான் மிகவும் அழகானது, தொழுகை தான் மிகவும், அதாவது மிகவும் ரம்மியமானது சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபஇதா அஹ்ஸன நாஸ் ஃபஅஹ்ஸின் மஅஹும், மக்கள் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நீங்களும் நல்ல முறையில் அவங்களோட என்ன செய்யுங்க, நடந்து கொங்க. வஇதா அசாஉ, அவர்கள் உங்களோடு மோசமான முறையில் நடந்து கொண்டால் ஃபஜ்தனிப் இசாஅத்தஹும், நீங்கள் அவர்களோடு மோசமாக நடந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் அதை தவிர்த்துங்க, அவங்கள தீங்கு உங்களுக்கு வராம தவிர்த்துக்குங்க. நீங்களும் அவர்களோடு என்ன செய்ய வேண்டாம், மோசமாக நடந்து கொள்ள வேண்டாம். தொழுங்கன்னு சொன்னாங்க உஸ்மான் என்ன செய்தார்கள், தொழுங்கள் அப்படின்னு என்ன செய்தார்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சர்வ சாதாரண விஷயத்துக்கே தொழக்கூடாதுன்னு நம்முடைய ஜமாத்தை பாதுகாக்க, நமது இடத்தை பாதுகாக்க, நமது பள்ளியை பாதுகாக்க தொழக்கூடாது அப்படின்ட்டு. மார்க்க சட்டத்துக்காக இணைவிப்புக்காக தொழக்கூடான்றது வேற, நம்மளை பள்ளி குரோடு வரணுன்றதுக்காக அந்த பள்ளியில் தொழக்கூடாதுன்னு என்ன செய்யறது சொல்லிடுறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆனா ஒரு ஹலீஃபா மஸ்ஜிது நபவியில இமாமு ஃபித்னா தொழுவிக்கிறான்னு சொல்ற நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, தொழுங்கன்றாங்க. நீங்க அதில் என்ன செஞ்சு கொள்ள வேண்டாம், முரண்பட்டு கொள்ள வேண்டாம் என்று தீர்ப்பு சொன்னார்கள் என்றால், அந்த இடத்திலும் கேட்டால் அடுத்த நிமிஷம் போராடுவதற்கு நபித்தோழர்கள் தயாராக இருக்கிறார் என்று சொன்னால், அதுல எல்லாம் வெற்றி பெற்றவர் தான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு. அதுல எல்லாம் வெற்றி பெற்றவர் தான் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம். இதெல்லாம் சும்மா கிடைக்காது, மனிதனுடைய போராட்டம் தான் என்ன செய்யும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடும். அன்புள்ள சகோதரர்களே, நாம் படித்த இந்த படிப்பினைகள் மூலம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எமக்கு சிறந்த மனப்பக்குவத்தையும் நல்ல உறுதிக்க வாழ்க்கையும் அல்லாஹு தாலா தந்தருள் புரிவானாக. அத்துடன் இந்த படிப்பினை மிக்க வாழ்க்கையின் மூலம் எமது வாழ்க்கையில் சில மாற்றங்களும் ஏற்படுக்க அல்லாஹு தாலா துணை செய்வானாக. வஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷால்லா வரக்கூடிய வாரம் யசீத் இப்னு முஆவியா, முஆவியா ரதியல்லாஹுடைய மகன் யசீத் பற்றிய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை இன்ஷாலா சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்களில் வந்து அதில் மிதமிஞ்சி போனவங்களும் இருக்கிறாங்க, மிகவுமே குறைஞ்ச நிலையில் உள்ளவங்களும் என்ன செய்கிறாங்க அதில் இருக்கிறாங்க. அதனால் அதை பற்றி ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.